நம்முடைய பெண்கள் சமுதாயத்தை இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய ஒழுக்கத்தில் உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்று என்ற அடிப்படையில் தான் முதலில் அவர்கள் தொடர்பான இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஒழுக்கத்தையும் தங்களது குடும்பத்தை எப்படி பேண வேண்டும் என்பதையும் கூறிவிட்டு அடுத்து நாம் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். ஏன் பெண்களுடைய விஷயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். சூரா தலாக்குடைய கடைசி வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், இறை மறுப்பாளர்களுக்கு இரண்டு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இரண்டு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு உதாரணங்களும் பெண்களைத்தான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு உதாரணங்களும் பெண்களைத்தான். இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு உதாரணங்கள் நபி நூஹுடைய மனைவி, நபி லூத்துடைய மனைவி. கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹைனி ஃபகானதாஹுமா ஃபலம் துக்னியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ. நூஹுடைய மனைவி, லூத்துடைய மனைவி. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடிமைகளில் மிகவும் நேர்த்தியான ஒழுக்கமிக்க ரெண்டு அடிமைகளுக்கு அவர்கள் மனைவியாக இருந்தார்கள். இருந்தாலும் அந்த இரண்டு பெண்களும் தங்களுடைய கணவன்களுக்கு மோசடி செய்தார்கள். பஹானதாஹுமா. ஆகவே அந்த இறை தூதர்கள் தங்களுடைய பெண்களுக்கு எந்த பலனையும் அளிக்க முடியவில்லை. இது குர்ஆனுடைய அந்த அரபி வாசகத்திற்கு நினப்புறோம். அடுத்த அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் சொல்கிறான். யாரை சொல்கிறான்? மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. இம்ரானின் மகள் மரியமை உதாரணம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மரியமுடைய சிறப்பு பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், அவள் தனது கற்பை பாதுகாத்துக் கொண்டவள். மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டார் அந்த மரியம். அப்படி அல்லாஹ் தஆலா அடுத்து தொடர்கின்றார். அடுத்து உம்ரத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை நான் உதாரணமாக சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட எதிரி அல்லாஹ் இருக்கு! அந்த எதிரியுடைய மனைவியை அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அந்த பெண்ணிடத்தில் இருந்த தன்மையை அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பி இப்னி லி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் உன்னிடத்திலே ஒரு வீட்டை கட்டி வைத்து விடு, அது போதும் எனக்கு. இந்த ஃபிரௌனுடைய தொந்தரவு, ஃபிரௌனுடைய அநியாயம், ஃபிரௌன் நாளுக்கு நாள் கொடுமைப்படுத்துவது, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய சொர்க்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து விடு போதும். இது அல்லாஹு தஆலா ஆசியா ஃபிரௌனுடைய மனைவிக்கு உதாரணத்தை, அவர்களுடைய தன்மையை சொல்லி அவர்களை நமக்கு உதாரணமாக சொல்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆண்களிலே பலர் இறை நம்பிக்கையில் முழுமையை அடைந்தார்கள், பெண்களில் சிலர் தான் அடைந்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதற்கு உதாரணமாக யாரை சொன்னார்கள்? மரியமை சொன்னார்கள், ஆசியாவை சொன்னார்கள், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹும அவர்களை சொன்னார்கள். அப்ப குர்ஆனிலும் விசேஷமாக நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் அல்லது இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணம் பெண்களை சொல்லப்படுகிறது. காரணம், பெண்களுடைய சீர்திருத்தம் சமுதாய சீர்திருத்தத்திலே அசைக்க முடியாத ஒரு தூணாக, கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்குரிய மிக முக்கியமான தூணாக கருதப்படுகிறது. அவர்களுடைய சீர்திருத்தம் இல்லாமல் குடும்பத்திலே சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி காஃபிரான மனைவி, அவருடைய மகன் ஒருவருடைய சம்பவத்தை நீங்கள் குர்ஆனிலே படித்திருக்கலாம். அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், நபி நூஹே அந்த மகன் உங்களது குடும்பத்தை சேர்ந்தவனே அல்ல என்பதாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்திருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அமலிக், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ். காரணம் சொல்றான், ஏன் நான் அவர்களை உங்களது குடும்பத்தில் சேர்க்கவில்லை என்றால் அவன் கெட்டவன். இந்த மகன் இருக்கிறானே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவன் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள். தண்ணி ஏற ஏற மகனை பார்த்து கெஞ்சுகின்றார்கள், யா புனையர்க்கம் மகனா, மகனே நீ என்னோட வந்து கப்பலில் ஏறிக்கொள். மகன் சொல்கிறான், அப்பா நீங்க போக பரவாயில்ல, நான் பெரிய மலையில ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். அப்பா தந்தை சொல்கிறார், மகனே லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மன் ரஹிம ரப்பி, இன்றைய தினத்துல யாருமே பாதுகாப்பு பெற முடியாது, அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறானோ அவன் தான் பாதுகாக்கக்கூடியவன். சொல்ற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மகன் கெட்டதற்கு காரணம் என்னவென்றால் இவனுடைய தாய் காஃபிர். இந்த மகனுடைய தாய் காஃபிர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, அந்த தாய்க்கு பிறந்தவன் தான் இவன். ஆகவேதான் தந்தையுடைய வளர்ப்பில் இவன் வாழ்ந்திருந்தாலும் தந்தையினுடைய அறிவுரைகள் அவனுக்கு கூறப்பட்டு தந்தையினுடைய முயற்சிகள் அவன் மீது செய்யப்பட்டதற்கு பிறகு கூட ஹிதாயத்து கிடைக்கவில்லை. காரணம், தாயினுடைய தாக்கம் அந்த பிள்ளையின் மீது மிகைத்திருந்த காரணத்தால். புரியுதுங்களா இல்லையா? இது குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவம். பெண் சமுதாயம் சீர்திருத்தப்படவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை நாசமாகிவிடும், அழிந்துவிடும் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம். இதே குர்ஆன் பெண் சமுதாயம் திருத்தப்பட்டால், சீர்திருத்தப்பட்டால் இந்த சமுதாயம் இறை நம்பிக்கையுடைய சமுதாயமாக, இறைவனுக்காக உயிர் பொருள் வாழ்க்கை அனைத்தையும் சுற்றமாக மதிக்கக்கூடிய அர்ப்பணம் செய்யக்கூடிய சமுதாயம் உருவாகும் என்பதற்கு குர்ஆனே உதாரணம் சொல்கிறது. சூரா ஸாஃபாத்தில் நீங்க படித்திருக்கலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும். உங்களுக்கு நன்றாக தெரியும், நபி இப்ராஹிம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் அவர்கள் மூலமாக பிறந்த பிள்ளை இஸ்மாயிலையும் எந்த பருவத்திலே கொண்டு போய் மக்காவிலே விட்டார்கள்? குழந்தை பருவத்திலே கொண்டு போய் விட்டார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 அல்லது 5 முறைத்தான் மக்கா வந்தார்கள். நபி இஸ்மாயிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கவில்லை. நபி இஸ்மாயிலுக்கு தர்பியா, ஒழுக்க பயிற்சி, கல்வி பயிற்சி, ஆன்மீக பயிற்சி நபி இப்ராஹிம் கொடுக்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார்கள் யாரிடத்திலே? யாரிடத்திலே? அம்மாவிடத்திலே, அன்னை ஹாஜிரிடத்திலே. இந்த பெண் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் என்று ஓடுகிறார்களே ஹாஜிர், அந்த சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான அந்த செயல், ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் எத்துணை நன்மைகள். அங்கே அந்த நன்மையை ஆதரவு வைத்து ஓடும் பொழுது நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈமானுடைய தாக்கங்கள், ஈமானுடைய அந்த பிரதிபலிப்புகள் சுப்ஹானல்லாஹ், வர்ணித்து முடிக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு அந்த அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கையினுடைய அந்த பிரதிபலிப்புக்கு ஒரே ஒரு உதாரணம், சின்ன ஜர்ரா, ஒரு கூஜாவில் தண்ணி இருக்குது, ஒரு சின்ன பையில தேர்ச்சமலை இருக்குது. பலஸ்தீனிலிருந்து 1 மாதம் தொடர்ந்து நடந்து வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. யாருமே இல்லை. திரும்ப போகும் பொழுது ஹாஜர் கேட்கிறாங்க, இப்ராஹிம் விட்டுட்டு போறீங்களே? இப்ராஹிம் பதில் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க, என்ன பதில சொல்லுவார்கள்? போறாங்க, இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு போறீங்களே? நபி இப்ராஹிம் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. திரும்ப முன்னேறுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் கேட்கிறார்கள், இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு போறீங்களே? மூன்று முறை நபியால் பதில் சொல்ல முடியாமல் ஆனபோது ஹாஜர் புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹுடைய கட்டளையா உங்களுக்கு? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையசைக்கிறார்கள், நாம் ஆம். அப்ப அந்த பெண்மணியுடைய நம்பிக்கையை பாருங்க, எப்படி சொல்றாங்க, அப்படியா நிச்சயம் அவன் எங்களை வீணடித்து விட மாட்டான். இது சாதாரண நம்பிக்கையானது, இந்த நம்பிக்கை வர்றது சாதாரண விஷயமா? இப்ப சொல்லலாம், நம்ம கையில காசு இருக்குது, நம்ம கையில பணம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நம்மள்ட பில்டிங் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்குது. இந்த நேரத்துல சொல்லலாம், தவக்குள் அல்லாஹ் பாத்துப்பான், நான் அல்லாஹ் நம்பி வாழ்றேன்னு சொல்லிட்டு நடு காட்டுல நடு பாலைவனத்துல சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காது, தண்ணி எதுவும் கிடைக்காது, அந்த இடத்துல நின்று கொண்டு அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை உயிர் வாழ வைப்பான் என்று சொல்வது எவ்வளவு பெரிய சோதனையா இருந்திருக்கு. அந்த தாயிடத்தில் வளர்ந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரியா, என்ன மாற்றம், எப்படிப்பட்ட ஆன்மீக ஈமானுடைய அந்த உச்ச நிலைக்கு அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எட்டினார்கள். ஓடி ஆடி உழைக்கும் பருவம் அடைந்த போது அக்கா வர்றாங்க, இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்துட்டு பார்க்காம போயிட்டாங்க, மூணாவது தடவை பார்க்க வர்றாங்க அத்தா. அப்ப கேக்குறாங்க மகனிடத்துல, மகனே என்ன செய்யலாம், நான் ஒரு கனவு பார்த்தனே, உன்னை அறுக்கிறதா? இப்ப என்ன சொல்றாங்க மகன், நாலாரும் பாருங்க, நீங்கள் பார்த்த கனவை நீங்கள் அமல்படுத்துங்கள், பொறுமையாளர்களில் என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தனது கழுத்து அறுக்கப்படுவதை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வாலிபருக்கு அங்கு தர்பியா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தர்பியா யாரின் மூலமாக கொடுக்கப்பட்டது? யார் மூலமாக? தாயின் மூலமாக, பெண்ணின் மூலமாக. இப்ராஹிம் அவர்கள் நீண்ட உபதேசம் செய்யல, அறிவுரை செய்யல, வந்த உடனே கேட்கிறாங்க, மகனை இந்த மாதிரி அறுக்கிற மாதிரி பார்த்தா என்ன சொல்ல போற, என்ன சொல்ற நீ? அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்ல, எத்தனையோ பணிகள் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உடனே நீங்க அமல் செய்யுங்க, வாங்க நான் வர்றேன். ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பெண் சமுதாயத்தை ஒரு நீண்ட காலம் நாம் வீணடித்து விட்டோம். இந்த கடமையை பாழாக்கியவர்கள் யார்? ஆண்கள். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா இல்லையா? நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. எப்படிங்க மனைவி நல்லவளாக வருவா? ஒவ்வொரு தகப்பனும் தனது பெண் பிள்ளையை சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால் எப்படி நல்ல மனைவி அமைவாள்? உங்களுடைய மனைவி இன்னொருத்தருக்கு பிள்ளையா இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய மகள் நாளைக்கு ஒருத்தி மனைவியாக வருவாளா இல்லையா? ஒரு குடும்பத்திற்கு தலைவியாக மாறுவாளா இல்லையா? நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் இப்போது திருத்தவில்லை, ஆனால் நீங்கள் நினைப்பது என்ன? உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாலிகான மனைவி அமைய வேண்டும் என்று உங்களுக்கும் அப்படித்தான் நினைத்தீர்கள், உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். ஆனால் பெண் பிள்ளைகளை தர்பியா செய்வதிலே கவனம் செலுத்துவதில்லை. உங்களுடைய சகோதரி, ஒருத்தருடைய மனைவி மற்றொருத்தருக்கு சகோதரியாக இருப்பார், யாராவது ஒருத்தருடைய சகோதரி, யாரு கூட யாராவது சகோதரர்கள் பிறந்திருக்கலாம். ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரியை தர்பியா செய்வதற்கு கவனம் செலுத்தவில்லை, இவர் என்ன நினைக்கிறார், எனக்கு வரக்கூடிய பெண் தர்பியா செய்யப்பட்டிருக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய பெண் சாலிஹானவளாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவளாக தாவா செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய பெண் ஹிஜாபி பண்ணக்கூடியவளாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய மகளையோ உன்னுடைய சகோதரியையோ நீ திருத்தல, நீ தர்பியா செய்யல என்று இருக்கும் போது இது அப்படியே செய்து என்னது தொடர், அந்த பாதிப்பு உங்களுக்கு வரும், அந்த பாதிப்பு உங்களுக்கு வரும். உங்க பெண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு போவாங்க, இன்னொரு குடும்பத்தில் உள்ள பெண்ணு உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீ ஒவ்வொருவரும் தனது குடும்பத்தை திருத்துவதற்குண்டான முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த பாதிப்பு யாரையும் வந்து அடையும், நமக்கு தான் திரும்ப வந்து அடையும். அன்பிற்குரியவர்களே, இந்த பெண்கள் விஷயத்தில் இது நாள் வரை நம்மிடம் இருந்த இந்த கவனக்குறைவு இருக்கிறது, இது ஒழிக்கப்பட வேண்டும். பெண் பிள்ளைகள் விஷயத்திலே மிக உயர்ந்த அளவு ஒழுக்கத்திற்கும் அவர்களுடைய ஈமானிய பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யாருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரோ அந்த பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள், சித்திரம் நரக நெருப்புக்கு திரையாக ஆகிவிடுவார்கள் அந்த பெண்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை என்ன சாதாரண வார்த்தையா, சாதாரண வார்த்தையா அது? ஏன் ஆண் பிள்ளைகள் என்ற வார்த்தையை சொல்லாம மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து ஒரு பெண்மணி எழுந்துச்சு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் சுதரு ரெண்டு பெண்பள பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தர் தர்பியா செய்யறாரு, அவங்களுக்கும் அதே கூலி. அது இப்ப வருகிறது ஒருத்தி என்று கேட்கப்பட்டதற்கும் அப்படியே சொன்னார்கள். அப்ப ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு துல்லியமாக சொல்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு தர்பியா செய்தால் அந்த தர்பியா நாளை நரக நெருப்பை விட்டால் பாதுகாக்கக்கூடிய திரையாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வைத்திருந்தார்கள், நமக்கு விளக்குவதற்கு ஆசைப்பட்டார்கள். ஒரு பெண்ணால் ஒரு சமுதாயம் உருவாகும், அதன் ஒரு பெண்ணால் ஒரு சமுதாயம் சீரழியும். ஒரு பெண்ணை உருவாக்கிட்டா ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விடலாம். ஆகவேதான் அவ்வளவு பெரிய நற்செய்தி சும்மாவா இருக்கு. நற்செய்திங்கிறது மிகப்பெரிய தியாகங்களுக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிஃப்ட் கொடை. மூன்று பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியா செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், மூன்று ஊர்களை, மூன்று மாநிலங்களை, மூன்று நாடுகளை, மிகப்பெரிய சமுதாயத்தை திருத்தியது போன்று. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மூன்று பெண் பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுத்தாங்களோ கல்வி கொடுத்தாங்களோ அல்லமஹுன்ன வஅத்தபஹுன்ன, ரெண்டு வார்த்தையும் சொல்றாங்க, அந்த குழந்தைகளுக்கு இல்மை கொடுத்தார், வஅத்தபஹுன்ன ஒழுக்கத்தை கொடுத்தார். அப்ப அவருக்கு அந்த பெண் பிள்ளைகள் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக தடையாக மாறிவிடுவார்கள். குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை ஒருவருக்கு ஆரம்பமாகிறது திருமணத்தின் மூலமாக. பெற்றோர்களுடன் வாழும் பொழுது அவர் பெற்றோர்களுக்கு கீழே வாழ்கிறார், அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கிறார். இவரால் ஒரு அதிகாரம் செய்ய முடியாது அந்த இடத்துல. இவர் அதிகாரம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை எப்போது அமைகிறது, இவருடைய கையில் அதிகாரம் எப்போது வருகிறது, இவர் திருமணம் முடித்து இவர் ஒரு குடும்பத்திற்கு நிர்வாகியாக பொறுப்பாளராக ஆகும்போது. இது போன்றுதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் பொறுப்பை எப்போது கையில் இருக்கின்றால் அந்த பெண் திருமணம் முடிக்கும் போது தனது கணவனுடைய சொத்துக்கு, கணவனுடைய செல்வத்திற்கு, கணவனுடைய பிள்ளைக்கு அவள் பொறுப்பாளியாக மாறுகின்றாள். இப்ப இந்த திருமணம் என்பது, இந்த நிக்காஹ் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. நிக்காஹ் இல்லாமல் அங்கே குடும்ப கூட்டு வாழ்க்கை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. கல்யாணம் பண்ணவனா சேர்ந்து வாழலாம். இன்றைக்கு மிகப்பெரிய மூடத்தனமான மேலை நாட்டுக்காரர்களுடைய கலாச்சாரங்களில ஒன்று என்ன, அப்படியே இங்க தொத்திக் கொண்டே வருது. கல்யாணம் பண்ண வேணா சேர்ந்து வாழலாம், எவ்வளவு காலம் பிரியமா இருக்கோ வாழலாம், எப்ப பிரியணுமோ பிரிஞ்சு போயிடலாம். அதுக்கடையில புள்ளை பெற்றுக்கிறதா இருந்தா பெற்றுக்கலாம். அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அதுக்கு தனியான நிறுவனங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமா எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குது சொல்லிக்கொண்டே வரலாம். இப்ப இந்த திருமண வாழ்க்கை என்பது அடிப்படை அஸ்திவாரம். இந்த திருமண வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன? இந்த திருமண வாழ்க்கையால் மனிதனுக்கு, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அதை வைத்துத்தான் அந்த திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி அல்லது தோல்வி முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரா அர்ரூம் 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே இதனுடைய அடிப்படையை, இதனுடைய பலனை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். நம்ம இவ்வளவு நீண்ட நேரம் பயான் அடுத்து செய்யலைன்னா கூட இந்த ஒரு ஆயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதன்படி நாங்கள் அமல் செய்வோம் உறுதி எடுத்துட்டாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கிடலாம், ஒரு சுமூகமான கணவன் மனைவி உறவை ஏற்படுத்திடலாம், ஒரு ஒழுக்கமான நம்பிக்கையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடலாம். அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். சூரா ரூம்ல அல்லாஹு தஆலா சொல்கின்றார், أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. الله دي أتاتشه لل أولدان إذي உங்களுக்காக உங்களிலிருந்தே ஜோடிகளை படைத்தான். ஏன் இலைஹா, அந்த ஜோடிகளிடம் சுக்கூன் மன நிம்மதியை நீங்கள் பெறுவதற்காக. அடுத்து இரண்டாவது, உங்களுக்கு மத்தியில் பாசத்தையும் கருணையையும் அவன்தான் ஏற்படுத்தினான். கணவன் மனைவிக்கு இடையிலே மவத்தா அன்பு, ரஹ்மா கருணை இரக்கம், இதை அவன் தான் ஏற்படுத்தினான். அப்ப திருமணத்தினுடைய பலன்களிலே மிக முக்கியமான பலன் எது என்று அல்லாஹ் குறிப்பிடும் போது அதை தனது அத்தாட்சியாக, தன்னுடைய குதிரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் சொல்கின்றான். கணவனுக்கு மனைவியின் மூலமாக மன நிம்மதி கிடைக்க வேண்டும், மனைவிக்கு கணவனின் மூலமாக மன நிம்மதி கிடைக்க வேண்டும், கணவன் மனைவியிடத்திலே அன்பை உணர வேண்டும், மனைவி கணவனிடத்திலே அன்பை உணர வேண்டும், கணவன் மனைவி தன் மீது இரக்கமுள்ளவள் என்பதை உணர வேண்டும், மனைவியானவள் என் கணவன் என் மீது இரக்கமுள்ளவன் என்பதை உணர வேண்டும். இந்த மூன்று உணர்வுகள் வந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதி. கணவன் மனைவியுடைய உறவுகள் சீர் பெற்றுவிடும். நீங்க கேட்கலாம், பெண்களுடைய தர்பியா என்று சொல்லும் பொழுது நீங்க கணவன் மனைவியுடைய உறவை பற்றி முதல்ல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, கணவன் மனைவியுடைய உறவு சீர்படுத்தப்பட்டால் தான் அங்கே அடுத்து பிள்ளைகளுடைய தர்பியா அங்கே கவனிக்கப்படும். இந்த உறவு சீர்படுத்தப்படாமல் பிள்ளைகளுடைய தர்பியா சீர்படாது. ஆகவேதான் ஒரு பெண் கணவனிடத்திலே குடும்ப வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முற்படுத்தி சொல்கின்றோம். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த இடத்துல நமக்கு சொல்கின்றான். நேரடியாக அல்லாஹ் சொல்லுவது, மனைவியின் மூலமாக உங்களுக்கு சுக்கூன் மன நிம்மதி கிடைக்க வேண்டும், நீங்கள் அன்பை உணர வேண்டும், இரக்கத்தை உணர வேண்டும், கருணையை உணர வேண்டும். இது நேரடியாக அல்லாஹ் சொல்றது. அதனுடைய கருத்துக்குள் இதுவும் இருக்கிறது, ஒரு பெண்ணும் அப்படித்தான். ஒரு பெண்ணும் கணவனிடத்திலிருந்து மன நிம்மதியை உணர வேண்டும், பாசத்தை உணர வேண்டும், கருணை இரக்கத்தை உணர வேண்டும். ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு ஒருத்தருக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது அல்லாஹ் அப்படி விட மாட்டான். அப்படி அநீதி செய்பவன் அல்லாஹ் தஆலா கிடையாது, அப்படி எங்கேயுமே கிடையாது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு தூணாக தவிர்க்க முடியாத ஒரு உறுப்பினராக ஆக்கியிருக்கிறான் என்பதற்கு இதுதான் மிக முக்கியமான வசனம். ஒரு குடும்ப நிம்மதியா இருந்தா தான் ஒரு சமூக நிம்மதியா இருக்க முடியும். ஒரு குடும்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு அல்லாஹ் யார காரணமா சொல்றான்? பெண்ணை காரணமா சொல்றான். ஒரு குடும்பத்துல நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே காரணம் என்ன என்று அல்லாஹ் சொல்கிறான்? பெண்ணை சொல்கிறான். ஒரு குடும்பத்திலே பாசம் மலர்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? பெண்ணை சொல்கிறான். ஒரு குடும்பம் இரக்கமுள்ள குடும்பம், இந்த குடும்பம் ஒரு கருணையுள்ள குடும்பங்க என்பதற்கு காரணமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? பெண்ணை அல்லாஹ் சொல்கிறான். விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான், இந்த கருத்தைத்தான் தங்களுடைய ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. صحيح مسلم உடைய ஹதீஸ் கிதாப் الرிதா பால்குடி என்ற பாடத்தில் வருகிறது. الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة. உலகம் எல்லாம் பயன்பெறக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த உலக பொருட்களிலேயே, உலக செல்வங்களிலேயே, உலக இன்பங்களிலேயே, இந்த மத்தா என்பதற்கு இத்தனை அர்த்தங்களும் வரும். உலக இன்பங்களிலேயே, செல்வங்களிலேயே, சுகங்களிலேயே மிக சிறந்தது அல்மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான மனைவி. ஸாலிஹ் என்பதற்கு தமிழில் நேரடியாக ஒரு வார்த்தையில் அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன? ஒழுக்கமானவள், இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவள், சமூகத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவள், மார்க்க கட்டளைகளை பேணக்கூடியவள், மறுமையை நினைத்து வாழக்கூடியவள், நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவள், பாவங்களை விட்டு முற்றிலும் விலகி இருப்பவள், இத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன ஸாலிஹ் என்பதற்கு. ஆகவே ஹதீஸில் அப்படி சொன்ன மாதிரியே நம்ம சொல்லிடலாம், ஸாலிஹான பெண் உலக இன்பங்களிலே சிறந்த இன்பம். அப்ப ஒரு பெண் எப்படி இந்த சாலிஹான பெண்ணாக அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பது போன்று குடும்பத்திற்கு, அதை தொடர்ந்து சமூகத்திற்கு மன நிம்மதியை, அன்பை, கருணையை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உருவாகுவாள்? அப்ப அந்த பெண்ணுக்கு என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கக்கூடிய சட்டங்களை, கல்வியை அவள் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் தனக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறியிருக்கக்கூடிய வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ளாமல் அவள் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளை செய்தாலும், எவ்வளவுதான் இந்த மார்க்க பணியிலே அவள் முன்னேறி சென்றாலும், அவள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இறை சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாற முடியாது. ஒரு குடும்பத்தை மாற்றக்கூடியவளாக, ஒரு சமூகத்தை மாற்றக்கூடியவளாக உருவாக முடியாது. நேற்று என்னுடைய வீட்டிலே இது போன்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஒரு சம்பவத்தை என் மனைவியின் மூலமாக சொல்ல வைத்தார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய சம்பவம், இந்த இடத்துக்கு தகுந்த சம்பவத்தினால சொல்றாங்க. என்னுடைய மனைவியினுடைய உற்றார், உறவினர் மகள் ஒருவர், அதிகமாக வணக்க வழிபாடு செய்யக்கூடிய பெண். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை அதிகப்படுத்தக்கூடிய பெண். ஆனால் கல்வி இல்லாத காரணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றால் மார்க்கமே இல்லாத, அது அடுத்து ஒழுக்கமே இல்லாத, தவறான நடத்தையுள்ள ஒரு குடும்ப, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு வருடத்திலே அந்த பெண்ணுடைய தொழுகை, நோன்பு, ஒழுக்கம் எல்லாம் பறிப்போய் விடுகிறது. என்ன காரணம்? வணக்க வழிபாடு இருந்தது, ஆனா இல்ம் இல்லை. கல்வி இல்லாத காரணத்தால் அந்த பெண் இந்த நிலையில் நான் என்ன ஒரு நிலைப்பாட்டை இருக்க வேண்டும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது, நான் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நான் பாதிக்கப்பட்டவள், நான் ஒன்றும் செய்ய இயலாதவள் என்று தன்னை பலவீனமாக கருதி இறை நிராகரிப்புக்கு தள்ளப்பட்டு விட்டாள். என்ன காரணம்? கல்வியுடைய வெளிச்சம் இல்லாத காரணம். இந்த சம்பவம் அடுத்து நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். திறந்து போவோம். ஒரு முஸ்லிமான பெண் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்பதாக தான் யாரை மணமகனாக கணவனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று அவனை தேர்ந்தெடுப்பதற்கு முழு உரிமையை மார்க்கம் அவளுக்கு வழங்கியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நீங்க ஆண்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா அது யாருக்கு? நீங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சகோதரிகளுக்கு நீங்கள் அமல்படுத்த வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்திலே இந்த சட்டங்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இதனுடைய நன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் தருவான். இது மார்க்கம் நம்முடைய முஸ்லிம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. தனக்கென மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு மார்க்கம் முழு உரிமை வழங்கி இருக்கிறது. அதை அவளுடைய சொந்த விஷயம் என்று மார்க்கம் அவளுக்கு நிர்மாணித்திருக்கிறது. இதுல யாரும் குறுக்கிட முடியாது, அதுல சந்தேகம் கிடையாது. பெண்ணு தான் இஷ்டப்படி ஒருவரை மனம் முடித்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது, தேர்ந்தெடுக்க அனுமதி என்றுதான் சொன்னோம். மனம் முடித்தல் என்று வரும்பொழுது அங்க வழி வந்துருவாங்க, அந்த திருமணத்தை நடத்தி வைத்தல் என்று வரும்பொழுது வழி வருவாங்க. அடுத்து மூணாவது சட்டம், பலி தனது உரிமையை பாழ்படுத்தும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விட்டோ பவர், அந்த வலியினுடைய பவரை அழித்து பெண்ணே உனக்கு உன்னுடைய பவர் முழுமையாக கொடுக்கப்பட்டுவிடும். இப்ப நீயே பிடிச்சுக்கலாம். எப்படி? நம்பர் ஒன்னு, பெண்ணு ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ளவரை குணமுள்ளவரை தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கு அனுமதி இருக்குது. அடுத்து நிக்காஹ் என்று வரும்பொழுது யார்கிட்ட போனோம்? வலி, தந்தை அல்லது சகோதரன் அல்லது தந்தையுடைய சகோதரன். இப்ப இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, அத்துமீறும் பொழுது மார்க்கம் என்ன செஞ்சிருது? திரும்ப அந்த உரிமையை திரும்ப பெண்ணிடத்திலே கொடுக்கிறது. இல்ல, இனி இவங்க உனக்கு நன்மையை நாட மாட்டாங்க, நீயே உனக்கு நன்மையை நாடிக்கொள், அதுக்கு உதவி நீங்க முஸ்லிம்களுடைய ஜமாத் அணுகிக்குங்க. அந்த நேரத்தில் முஸ்லிமுடைய ஜமாத் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் நாளைக்கு மறுமையிலே பிடிக்கப்படுவார்கள் குற்றவாளிகளாக. நான் என்ன சொல்லுங்க, பணக்கார விட்டு பிரச்சனைங்க, நம்ம இதுக்கெல்லாம் போய் வம்புக்கு தும்புக்கு போக முடியுமா? நம்மளே ஒரு பாவப்பட்ட ஜமாத் இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய முடியும்? நாளைக்கு அவரை பகச்சுக்கிட்டோம்னா பள்ளிக்கு டொனேஷன் கொடுக்க மாட்டாரு, நாளைக்கு நல்லது கெட்டது ஒரு நிகழ்ச்சின்னு போனால் அவர் வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாரு என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, குஃபுர் இறை நிராகரிப்பிற்கு, அநியாயம் என்ற மிகப்பெரிய குற்றத்திற்கு துணை போக பெரிய பாவத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் ஸஹீஹுல் புகாரியில, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் என்ற புத்தகத்தில் ஒரு பெண்ணை திருமணத்திற்கு நிர்பந்திக்கலாமா என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் பேசிய பேச்சை பாருங்கள். இன்றைக்கு பெண் உரிமை, பெண்களுக்கு சுதந்திரம் சொல்றாங்க. இஸ்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசி செயல்முறைப்படுத்திருச்சு, பேசி எழுதி வைக்கப்பட்டது கிடையாது. உண்மையான முஸ்லிம் குடும்பத்தில் இப்படித்தான் பின்பற்றப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்றாங்க, அந்த பெண்ணுடைய பேரு ஹன்சா பின் சுஹிதாம். இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு விளங்கிக்கணும், அந்த சஹாபி பெண்மணி இடத்துல இருந்து அந்த ஈமானிய வேகத்தை பார்க்கணும். ஒரு முஸ்லிம் பெண்மணி பலவீனப்பட்டவள் அல்ல, துணிச்சல் உள்ளவள், வீரமிக்கவள், வீர குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வீர தாய். என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு பிரச்சனை. என்ன? என்னுடைய தந்தை அவருடைய சகோதரருடைய மகளுக்கு என்னை மனம் முடித்து வைத்து விட்டார், நான் என்ன செய்ய? எனக்கு பிடிக்கல அந்த மகன், அந்த தந்தையுடைய சச்சா பிள்ளைய எனக்கு பிடிக்கல. அல்லாஹ்வின் தூதரே, முதல் ஸ்டெப், முதல் அடி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரவாயில்லை பெண்ணை ஏத்துக்குங்க, அஜீஸி மா ஸனஅ அபூகி, உங்கள் தந்தையுடைய செயலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அஜீஸி, அதை நிறைவேற்றி விடுங்கள். இப்ப நிக்காஹ் வந்து முஅல்லகா இருக்கு, விளங்கிக்குங்க. மகளுடைய பொருத்தம் கேட்காம அனுமதி கேட்காம நீங்க முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அந்த நிக்காக நிறைவேறல. அங்க எப்படி இருக்குது அந்த நிக்காக? நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மௌகூஃப் முஅல்லக் என்று சொல்வார்கள். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீங்க எத்தனை அஜரத்தை வேண்டுமானாலும் கூட்டிட்டு வந்து ஈதாபு கபூல் செஞ்சுக்குங்க, எவ்வளவு பெரிய நீட்டு வருமான தப்தர்ல வந்து எழுதி வச்சுக்குங்க, 100 சாட்சிகளை கொண்டு வந்து போட்டு வச்சுக்குங்க. ஆனா மார்க்கம் அந்த நிக்காக முழுமை பெற்ற நிக்காக என்று சொல்லவில்லை. புரிஞ்சுக்கணும், அந்த நிக்காக முஅல்லக்கா இருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஜாபு கபூல் நடந்ததுக்கு பின்னாடி கூட பெண் என்னை நிர்பந்தித்து விட்டார்கள், எனக்கு பிடிக்காம இடத்த ஒப்பந்தம் வாங்கிட்டாங்க சொன்னா புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ரத்துக்காக இன்னொரு மஜ்லிஸ் தேவை கிடையாது. ரத்துக்காக இன்னொரு மஜ்லிஸ் தேவை இல்ல. நீ தலா கொடுன்னு சொல்ல வேண்டியதுலாம் கிடையாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். காலி எனக்கு தந்தை செய்த இந்த செயலில் எனக்கு விருப்பமே வருவதில்லை, என் மனசு ஏத்துக்கவே மாட்டேன். என்ன அர்த்தம்? சில சமயத்தில் இருக்கும் பெண்களுக்கு இயற்கையாக ஒரு ஆணை தனக்கு கணவனாக ஏற்றுக்கொள்வதற்கு மனம் நெருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அப்படியா? ஹலஹு, அந்த ஆண் உன்னை தன மனம் முடித்தான் அல்லவா, அது நிக்காக கிடையாது, அந்த நிக்காக நிறைவேறவில்லை. அடுத்து நீ விரும்பியவரை நீயாக மனம் முடித்துக்கொள். நீயாக சொன்னா தேர்ந்தெடுத்துக்க, இதா கபூல் செய்ய. அங்க முஸ்லிம்களுடைய ஜமாத் உங்களுக்கு அங்க உதவி செய்யணும். ஏன் ரசூல் கிட்ட வந்தாங்களா இல்லையா? இதான் ஜமாத். தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் அநீதி இழைக்கப்படும் போது யார்கிட்ட வர்றாங்க? ரசூல் கிட்ட வர்றாங்க. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்போ உள்ள ஜமாத், முஸ்லிம்களுடைய தலைவர். நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய காலத்துல நம்முடைய ஜமாத் அணுகிற நம்முடைய பெண்கள், அதான் ஜமாத் என்ற அந்த கட்டுக்கோப்பு, அந்த ஜமாத்துடைய தலைவர். அவன் தானே செய்யலையே, ரசூலா சொன்ன சொல்லலையே, அப்பயே நீ என்னிடத்துல வந்து பிரச்சனையை கேட்ட, நீனா சிந்திக்க வேண்டியதானே என்று சொல்ல அங்கீகரித்தார்கள். தன்னிடத்தில் வந்து கேட்டதை அங்கீகரித்தார்கள். அப்ப இது பிரச்சனைக்கு யாரை அணுக வேண்டும் என்பதற்கு நான் அடையாளம். உறவினர்கள் அத்துமீறும் பொழுது ஜமாத் அணுகணும், முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர்களை அணுகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஹிஹி மன் ஷிதி, நீ விரும்பியவரை மனம் முடித்துக் கொள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சஹாபி பெண்மணியினுடைய அந்த வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, சரி இப்ப நான் என்னுடைய தந்தை செய்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். டக்குன்னு அப்படியே மாறிட்டாங்க. அதுக்கு என்ன திரும்ப காரணம் சொன்னாங்க? நான் வந்து கேட்டேன்ல அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு என்ன திரும்ப காரணம்? தந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களை நிர்பந்திப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை, அது உங்க வாயால வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து கேட்டேன். பயங்கரமான வார்த்தைங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அந்த பெண் சொல்லக்கூடிய ஈமானிய துணிவை பாருங்கள். வலாக்கின் நீ அரத்து அன் தஅலம அன் நிசா அன் லைஸ லில் ஆபாயி மின் உமூரி பனாதிஹிம் ஷைஉன், தந்தைகள் தங்களது பெண் பிள்ளைகள் நிர்பந்திக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்பதை தந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹே நான் உங்களிடத்தில் ஃபத்வா கேட்டு வந்தேன். புரியுதா? எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. அந்த ஹன்சாவுக்கு நம்ம எவ்வளவு துவா செய்யணும், எவ்வளவு பெரிய சட்ட விளக்கத்தை, எவ்வளவு பெரிய மார்க்க ஞானத்தை நமக்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது திருமணம் நடந்து இன்னும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல, அப்பயே இந்த பிரச்சனை. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால் பெண் நிர்பந்திக்கப்பட்டு விட்டால், அந்த நிர்பந்தத்தில் அவளும் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டு விட்டால், அந்த மாதிரி கட்டத்தில் இப்ப என்ன செய்யறது? ஈடுபட்டுட்டாங்க. முன்னாடி ஒரு சம்பவம் சொன்ன, உள்ளார போயாச்சு, ரெண்டு மூணு நாள் ஒரு மாசம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. கடைசியில பார்த்தா தெரியுது, தாயிடத்துல தன்னுடைய கணவனிடத்துல ஒழுக்கம் இல்ல, அவனுடைய சகோதரர்களால் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு தனது கற்புக்கு பாதிப்பு, அந்த கணவனுடைய தாயால் தனது கற்பிற்கு பாதிப்பு. எல்லாரும் தவறான நிலையில் இருக்கிறாங்க, யாரும் தொழுகிறது கிடையாது, தன்னுடைய மார்க்கத்தை தான் பேணுவதற்கு அங்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது? பிரச்சனையில சிக்கியாச்சு, உழுந்தாச்சு, இப்ப என்ன தீர்வு மார்க்கம் சொல்லுது? அப்படியே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து சொல்லுதா? காபிரிகள் சொல்ற மாதிரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம், அந்த மாதிரி சொல்லுதா நம்ம மார்க்கம்? இப்ப என்ன தீர்வு சொல்லுது இந்த பெண்ணுக்கு? இப்பையும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வரலாம், வர வேண்டும். உனக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கின்றார்கள். இது பிரச்சனை பெருசா இருந்தாலும் சரி, சிறுசா இருந்தாலும் சரி, தனது கணவனுடன் இணக்கமான உறவை மேற்கொள்ள முடியாது என்ற பிரச்சனை இருந்தாலே சுமூகமான தீர்வை நாடுவதற்கு பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதை நம்முடைய மார்க்கத்தினுடைய இந்த மேன்மையை மாற்றார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்தில் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களை போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு பெரும் பகுதி இதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெண்களிடத்தில்தான் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார்கள், ரயில் முன் பாய்ந்து விட்டார்கள், தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து விட்டார்கள், விஷத்தை சாப்பிட்டு செத்து விட்டார்கள் என்ற செய்திகளை படித்துக் கொண்டிருந்தோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம். இது அப்படியே எங்கேயும் பார்க்கிறோம், இப்ப எங்கேயும் பார்க்கிறோம் இந்த கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய கலாச்சார வீடுகளிலும் பார்க்கிறோம். தாக்கை எப்படி மாறிச்சு பாருங்க. அங்கெல்லாம் என்ன என்று பார்க்க போனால், நம்பர் ஒன், அவர்கள் மாற்றார்களுடனே ஒட்டி உறவாடி அவர்களுடைய கலாச்சாரத்தில் கலந்திருந்த காரணத்தால் அந்த தாக்கம் ஏற்பட்டது. நீங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதோ அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியா அவர்களுக்கு இந்த முஸ்லிம் ஜமாத்துக்கு இடையில சம்மதம் இருக்காது. இதை விட்டு விலகி போய் காபிர்களுடன் கலந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தால், அல்லது மார்க்கம் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மார்க்க கல்வி போதிக்காத காரணத்தால், அத்தா தொழுகையாளியா இருப்பாரு, அத்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அவர் நல்ல காரியத்தை செய்வாரு, அம்மா உட்கார்ந்து அங்க தொழுகிட்டு இருப்பாங்க, புள்ள என்ன செய்யுது அதை பத்தி எந்த கவலையுமே உங்களுக்கு இருக்காது. யாரோட பேசுது, இன்டர்நெட்ல என்ன செய்யுது, போன்ல யாரோட விளையாடுது, யாரோட பேசுது, எங்க போகுது, எங்க வருது, ஸ்பெஷல் கிளாஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம், டியூஷன் கிளாஸ்னா என்ன அர்த்தம், ஈவினிங் கிளாஸ் என்ன அர்த்தம், இதெல்லாம் விளங்காத பாமரர்களாக அவர்கள் இருந்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா முடிவு பிள்ளையுடைய ஜனாதா வரும் பொழுது ஓன்னு அழுக வேண்டியிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. யார் அவங்க சொன்னா, அப்துல்லாஹி இப்னு உபை, மிகப்பெரிய முனாஃபிக் தெரியும் உங்களுக்கு, ஆனா இவன் மட்டும்தான் பெரிய முனாஃபிக். இவனுடைய குடும்பத்துல எல்லாருமே சுத்தமான முஸ்லிமா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவங்களுடைய மகனார் ரசூலுல்லாஹ்வுக்கு உயிரை கொடுக்க துணிந்த மிகப்பெரிய நபித்தோழரா இருந்தாங்க, அவங்க பேர் அப்துல்லா. இவனுடைய சகோதரி ஜமீலா, அவங்களும் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்த மிகப்பெரிய சஹாபி பெண்மணிகள் ஒருத்தங்க, இவங்க பேரு ஜமீலா. இவர்கள் மனம் முடித்து கொடுக்கப்படுகிறார்கள் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ். இதே சம்பவமும் சஹீஹ் அல்புகாரியில இதே பாடத்தில் தான் வருது. திருமணம் நடந்துருச்சு, கொஞ்ச காலம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள், அந்த சஹாபி பெண்மணிகளுடைய வார்த்தையிலிருந்து நாமும் நம்முடைய பெண்மணிகளும் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள். ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சாபித் இப்னு கைஸ் மா அஅதிபு அலைஹி ஃபீ குலுக்கின் வலா தீனின், இவருடைய குணத்தை பற்றியோ மார்க்க பற்றை பற்றியோ நான் குறை சொல்லவில்லை, அதெல்லாம் நான் பேச வரல. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய தோழர் குணம் இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, மார்க்க பற்று இருக்குது, ஆனால் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை பிராக்கெட்ல, அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க, வலகின்னி அக்ரஹுல் குஃப்ரா ஃபில் இஸ்லாம், நான் முஸ்லிமாக இருந்து கொண்டு கணவனுக்கு மாறு செய்தவளாக வாழ்வதை விரும்பவில்லை. ஏதோ ஒரு இயற்கையான மன ரீதியான ஒரு தன்மை கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதற்கு அந்த பெண்ணுக்கு தடையா இருக்கு. அப்ப அந்த பெண்ணுடைய மறுமையுடைய பயத்தை பாருங்க. கணவனுடைய பணிவிடையை நான் செய்யாத காரணத்தால் காஃபிரா போயிடுவனோ என்ன ஹதீஸ்ல வருது பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். குஃபுர்ல பல தரஜாக்கள் இருக்கு. இப்ப கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்வதும் ஒரு குஃபுர் என்ற மார்க்கத்தை அந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இறை நிராகரிப்புடைய குஃபுருக்கு கீழே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் செல்லப்பட்ட கூடாது. அல்லாவின் தூதரை நான் பயப்படுகிறேன். அப்போ ஒரு ஈமானுடைய ஈமானுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரிவா உள்ளார போய் கேட்கல. அது என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். இன்னைக்கு பஞ்சாயத்து கேக்குதா இல்லையா? ஊழ்றங்க அவ சொந்த வாழ்க்கை அவ குடும்ப வாழ்க்கை எப்படி அஸ்தம் சொல்லாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. அதே போல ஒரு ஆண் கொஞ்சம் கூட ஒழுக்கமும் மான மரியாதையும் ஒரு சமூகத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொது ஒழுக்கங்கள் கூட தெரியாத ஒரு ஜமாத்தாக இன்னைக்கு பல ஜமாத் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உதாரணம் சொல்றதா நிறைய சொல்லணும். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. மக்களிலே பாவிகள் தலைவர்களாக மாறுவார்கள், அற்பர்கள் பொறுப்பாளர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு பேச்சு பேசின. கேக்குறாங்க, அத்ருதீன அலைஹி ஹதீகதஹு. சரி, அப்ப சுமூக பிரச்சனையை முடிச்சிருவோம். மகராக நீ பெற்ற தோட்டத்தை திரும்ப கொடுத்துருவியா? ஒரு தோட்டத்தை மகரா கொடுத்துருந்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரன்னு பார்க்கணும். அப்ப ஜமீலா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே தயார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் அந்த சபையிலேயே வைத்துக் கொண்டு ஆள் அனுப்புறாங்க. யார் இடத்துல? தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் இடத்துல. வாங்க தோழரே, இந்த மாதிரி பிரச்சனை, வேற எதுவும் சொல்லல. ரெண்டு பேருக்கு இடையில வாங்க திரும்ப பேசுவோமே, அது பேசுவோமே, இது பேசுவோமே சொல்லிட்டு. ஏன்னா கடைசி பைனல் ஸ்டேஜ்ல தான் இங்க பிரச்சனையே யார்ட்ட வருது? ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அந்த பெண்ணு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாம குஃபுர்ல போயிருவோமோங்கிற பயத்துல வந்து சொல்றாங்க. இனிமே திரும்ப ஒரு சமரசம் பண்ணி போய் பத்து நாள் கழிச்சு வாங்க பேசுவோம் வாய்ப்பு தான் கிடையாது. ஒரு மார்க்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களும் சமுதாயத்தில் பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஜமாத்தார்களும் பிரச்சனையுடைய அந்த ஆழத்தை புரியணும். அந்த பேசக்கூடியவர்கள் சுற்றுச்சூழல்களை வைத்து இந்த விபத்தில் எது வரைக்கும் முத்தி போயிருக்குங்கிறத தெரியணும். நீ ஒரு நாள் இன்னொரு நாள் சேர்ந்து வாழ்ந்து அனுப்பி வைக்கிறதுக்குள்ள அங்க ஒரு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கா இல்லையா? நடக்குது, நடந்திருக்குது, மறுக்கிறதுக்கு முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபித்து அவங்க கொடுக்கிற தோட்டத்தை வாங்கிக்கோங்க, நீங்க மஹரா கொடுத்த தோட்டத்தை வாங்கிக்கோங்க, தலா கூட்டுருங்க. இந்த சம்பவம் எதை நமக்கு சொல்லி காட்டுகிறது? திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சம்மதத்தோட முடிஞ்சாலும் பிறகு குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து இறை பொருத்தத்தை தேடக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த பெண் அந்த மனைவிக்கு ஒரு சூழ்நிலை அமையவில்லை என்று சொன்னால், ஏதோ காரணத்தினால சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த நேரத்தில் கூட பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? விடுதலையை கொடுக்குது, தீர்ப்பை கொடுக்குது. அப்ப ஸ்டவ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தூக்க மாத்திரைக்கு அவசியம் கிடையாது, ரயிலுக்கு முன்னாடி பாயறதுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேராபத்துகளில் இருந்து இந்த பெண் சமுதாயத்தை இஸ்லாம் பாதுகாக்கிறது. இந்த உரிமையை விளங்கணும் பெண்கள். அப்ப அப்படி சொன்னதுனால இப்ப என்ன செய்யணும் நம்முடைய பெண்கள்? அப்படியா, நமக்கு மார்க்க நமக்கு உரிமையை கொடுத்துச்சு, அவ்வளவுதான். நம்ம யார வேணாலும் பார்க்கலாம், யார யார்த்த வேணாலும் பேசலாம், யார்த்த வேணாலும் நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அன்பிற்குரியவர்களே, எங்கே மார்க்கம் ஒரு சுதந்திரத்தை வழங்குகிறதோ அந்த சுதந்திரத்திற்கு உண்டான ஒழுக்கத்தையும் மார்க்கம் சொல்லுகிறது, தடையையும் ஏற்படுத்துகிறது. இது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்? தடை என்று சொன்னால், இந்த தண்ணி ஆறு தண்ணி, அந்த ஆறு தண்ணிக்கு ஒரு வாய்க்கால் போடவில்லை என்று சொன்னால் வெள்ள தண்ணிக்கு அது என்ன செய்யும்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அதற்கு ஒரு ஓடை ரெண்டு பக்கம் கரை என்று இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரிதான் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். ரெண்டு பக்கம் கரை போடப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது இஸ்லாமிய சுதந்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த ஒழுக்கத்தை சொல்கின்றார்கள். ஒரு பெண் ஆணை எப்படி தேர்ந்தெடுப்பது, நீ இதுவரைக்கும் பயன்கள்ல ஒரு ஆண் பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். அதிகமா நான்கு காரணத்திற்காக பெண் தேர்ந்தெடுக்கப்படுகின்றால், பொருளுக்காக, பரம்பரைக்காக, அந்த பெண்ணுடைய அழகுக்காக, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக. பெண்கள் ஆண்களுக்கு மட்டும் ரசூலா சொல்லல, பெண்ணுக்காக ரசூலா சொல்லிருக்கிறாங்க. உன்னுடைய தந்தை யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நீ அவருக்கு சொல்லணும், நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உனக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஜாமியுத் திர்மிதியிலே நிக்காஹ் என்ற பாடத்தில் வருது. இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபன்கிஹூஹு இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னதுன் வ ஃபஸாதுன் அரீத். ரொம்ப முக்கியமான ஹதீஸ். உங்களிடத்திலே பெண் கேட்டு வந்தால், உங்களிடத்திலே பெண் கேட்டு வந்தால், யாருடைய மார்க்கத்தையும் குணத்தையும் பற்றி நீங்கள் திருப்தி கொண்டுள்ளீர்களோ, உங்களுக்கு திருப்தியா இருக்கு, இவருடைய மார்க்கம், தொழுகை, நோன்பு, மார்க்க ஒழுக்கங்கள், அது போல அவருடைய குணம், சண்டை போடுறவர் கிடையாது, சக்கரவு செய்யறவர் கிடையாது, எல்லாரும் யாரை பார்த்தாலும் அவரை போல ஆகுமா, அவ்வளவு நல்ல மனுஷனாச்சுங்க, ஏதாச்சும் ஒண்ணுனா ஓடி வந்துருவாருங்க, அந்த மாதிரி குணத்தால் அறியப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வாலிபர், அந்த மாதிரி ஒருத்தர் உங்களிடத்துல பெண் கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அவருக்கு மனம் முடித்து வையுங்கள். கட்டாயம் பரவ வாஜிபுடைய கட்டளை. அதற்கு மாற்றமாக நீங்கள் செய்தால், நீ அந்த ஆளுக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு மறுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு எதிர்பார்த்து, ஒன்னு என்ன, உங்க குடும்பம் குழப்பத்திற்கு உள்ளாகுவதை, சோதனைக்கு உள்ளாகுவதை, இரண்டாவது அல்லாஹ்வின் புறத்து ஃபித்னத்தும் ஃபிலார்ம், இந்த பூமியிலே குழப்பம் ஏற்படுவதை, ஃபசாத், ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள் ஏற்படுவதை பயந்து கொள்ளுங்கள். ரெண்டு கண்டிப்பா ஏற்படும். யார் வாயால சொன்னது, நான் சொல்ற வார்த்தையா, நீங்க சொல்ற வார்த்தையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. மார்க்கப்பட்டுள்ள ஆணுக்கு, தர்ப்புணம் உள்ள ஆணுக்கு திருமணம் அவர் கேட்டு வந்து, உங்களுடைய பெண் பிள்ளைகளை, உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய விலாயத்து பொறுப்புக்குள் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மனமுடித்து கொடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றால், மறுத்தீர்கள் என்று சொன்னால், சித்னா பசாதுக்கு ஆளாவீங்க. இந்த ஹதீஸ்ல எத்துணை சட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கவனிச்சுங்க. நம்பர் ஒன்னு, ஒரு வீட்டில் நல்ல பெண் ஒருத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால், உங்க அத்தாவை சொல்லிதான் நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே நேரா போய் அந்த பெண்ணுடைய உரிமையாளரிடத்துல போய், இந்த மாதிரி உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க, உங்களுடைய சகோதரி எனக்கு மனம் முடிச்சு கொடுங்க என்று கேட்பதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கேட்பது பழிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அல்ல. யார் இதை பழிக்கிறார்களோ அவர்கள் தான் பழிப்புக்குரியவர்கள். யார் இதை படிக்கிறார்களோ அவர்கள் தான் படிப்புக்குரியவர்கள். உங்களுடைய நண்பர், அவங்களுடைய நல்ல சகோதரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது, உங்களுடைய சகோதரி எனக்கு மனம் முடிச்சு வைங்க. நல்ல தொடர்புகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் தான் மார்க்கம் கண்டிக்கிறதே தவிர, முறையான அணுகுமுறைகளையும் ஒழுக்கம் நிறைந்த பேச்சுகளையும் உறவுகளையும் மார்க்கம் வரவேற்கிறது. இந்த இடத்துல இதே சஹிஹுல் புகாரியுடைய இன்னொரு சம்பவத்தையும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கும் அனுமதி இருக்கிறது, நேரா ஒரு வீட்டுல போய் உங்களுடைய மகனார் எனக்கு பிடிச்சிருக்குது, எங்க அக்காட்ட வந்து பேசுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது. அவருடைய மார்க்க பற்றி எனக்கு பிடிச்சிருக்குது, எங்க அக்காட்ட வந்து பேசுங்க, எங்க அண்ணன் வந்து பேசுங்க. யாருக்கு அனுமதி இருக்கு? பெண்ணுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எங்க ஆதாரம் கேட்கறீங்களா? வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கலாம், எல்லாம் நம்ம மார்க்கத்துல தாங்க இருக்கு. எல்லாம் எங்க இருக்கு? வெளியில இருந்து சொல்லல, எல்லாம் அதே சஹிஹுல் புகாரில தான். நம்ம அதிகமா கேள்விப்படக்கூடிய அந்த நூல்லையே அவ்வளவு இருக்குது, இன்னும் எவ்வளவு ஹதீஸ் நூல்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? பள்ளி வாசல்ல சஹாபாக்களை வச்சு பயன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து நேரம் ஒரு பெண்ணு வர்றாங்க, ஒரு மூலையில நிக்கிறாங்க, நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லான்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச நிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கமே அழகிய பழக்கங்களில் ஒன்று என்ன, பெண்கள் யத்தீம்கள் பலவீனமானவர்களுக்கு என்றால் தன் வேலையை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஃபுல்ல அந்த பெண்ணுடைய வேலையை நிவர்த்தி செய்து வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு கால நேரமானாலும் பரவாயில்ல. மஸ்ஜித் நபவியில வேற ஆளுதான் சொல்லி வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் எங்க போறாங்களோ அங்கேயே சொல்லி வைப்பாங்க. இப்படிப்பட்ட பழக்கம் தான் இன்றைக்கு எவ்வளவு நம்ம பெண்களுடைய காரியத்தை அலட்சியப்படுத்துறோம். சரி, அதான் சொன்ன ரசூலுல்லாஹ் நின்னுட்டு பாக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் வஹத்து நஃப்ஸீ லக், என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன், மகரே நீங்க கொடுக்க வேணாம் யா ரசூலல்லாஹ், என்ன மனைவியா ஏத்துக்கு. எவ்வளவு அன்பு பாருங்க ரசூலல்லாஹ் மேல, அல்லாஹ் மகரே வேணாம் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டா ஏத்துக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பெண்ணை புகழ்ந்து சொல்றான், அன்பளிப்பாக கொடுத்தால் மகர் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது நபிக்கு மட்டும்தான் அனுமதி, மற்ற மூமின்களுக்கு அனுமதி கிடையாது. மகர் கொடுத்தா மற்ற மூமின்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க. எப்படிப்பட்ட உண்மையான விசுவாசம் உள்ள பெண்மணியாக அவர்கள் இருந்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்க்க வேணாம், நம்முடைய சகோதரிகளை அந்த மாதிரி வளர்க்க வேணாம், அந்த ஆசை வரல நமக்கு. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். முதல்ல பார்த்தது உதவி தேடி வந்தவருக்கு உதவி செய்வது என்ற அடிப்படையில், இரண்டாவது தடவை பார்க்கிறாங்க, ஹதீஸ்ல வருது ஃபலம் துஜிபுஹு, அந்த பெண் ரசூலுல்லாஹி கவரவில்லை. பார்த்தவன ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கணும்னு அந்த பெண் மேல ஆசை வரல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பேச்சை தொடர்ந்து விட்டார்கள். அப்படியே கண்டினியூ, சபை முடியுது, எல்லா சஹாபி எந்திரிச்சு போறாங்க, ஒரே ஒரு கீழாடை ஒரு போர்வையை போத்தி இருக்கிற ஒரே ஒரு ஏழை ஒருவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து எந்திரிக்க எழுந்திருப்பதற்கு நெருங்கி விட்டார்கள். எழுந்திருச்சுட்டாங்க, அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அவசியம் இல்லை என்றால், உங்களுக்கு தேவையில்லை என்றால் எனக்கு மனம் முடித்து வையுங்கள். எப்படிப்பட்ட தூய்மையான சமுதாயம் பாருங்க, கல்புல ஒண்ணுமே கிடையாது, கல்புல தவறானவையும் சீர்கேடுகளும் ஒழுங்கீனங்களும் இருந்தாதான் அங்க வந்து கருப்பு புள்ளிகள் இருந்து கொண்டே இருக்கும். சுத்தம் இருக்கும் பொழுது, ஈமானிலே தெளிவு இருக்கும் பொழுது அங்க சந்தேகங்களுக்கு பேச்சு கிடையாது. நேரடியா இந்த தக்கல்லு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இங்க மார்க்கத்துல கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய தலைவர், ரசூலுல்லாஹ் விட பெரிய தலைவர் யார், ரசூலுல்லாஹ்வை விட பெரிய தலைவர் யார், மக்களிலே ஒருவரை பார்த்து மதிப்பதற்கு அஞ்சுவதற்கு தகுதியானவர் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை விட வேறு யார் இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பெண்ணை, எனக்கு மனம் முடிச்சு வைங்களேங்க. என்னங்க மகரா கொடுப்பீங்க, எனக்கு தான் அவங்க அன்பளிப்பு உங்களுக்கு கிடையாது. இது கேட்டுக்கிட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாக்குறாங்க, அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம், கேட்டுக்கிட்டாங்க அர்த்தம். இல்ல யார சொல்ல, உங்களுக்கு தான் நான் வந்தேன் தவிர மத்தவங்க எல்லாம் பத்தி பேசாதீங்க, நான் போயிட்டு வர சலாம் அலைக்கும் சொல்லல. நிக்கிறாங்க, திருமண தேவையால் வந்தாங்க, ரசூல்லாவுக்கு தன்னை அன்பளிப்பு செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டை ரசூல்லா கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து கொடுப்பதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹலாலான ஒரு கணவர் இருந்தால் போதும், அது ரசூல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்னும் 100 நாளாகும். அப்ப அந்த சபையில கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட, என்னங்க என்ன மகரா கொடுப்பீங்க, யார சொல்ல ஒண்ணுமே கிடையாது, ஏதாவது வீட்டுல போய் தேடி பாருங்க, யார சொல்ல ஒண்ணுமே கிடையாது, நான் கீழே உடுத்திருக்கிறேன்ல இந்த போர்வை தான் இருக்குது. இப்ப ரசூல்லா கேட்கறாங்க, நீ எப்படிப்பா அதை மகரா கொடுப்ப, அதையாவது கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அவளுக்கு கொடுத்துட்டா நீ ஆடை இல்லாம இருப்ப, நீ உடுத்துக்கிட்டீங்க அவ என்ன பண்ணுவா, இந்த போர்வையை கொண்டு நீ கொடுக்கற மகர அவளுக்கு பயன்பெறணும், நீ போத்திக்கிட்டா அது எப்படி அவளுக்கு மகராக ஆகும். அப்ப நான் ஒண்ணுமே இல்லையே யார சொல்ல, நான் என்ன செய்யறது, எப்படிப்பட்ட ஏழையா இருந்திருப்பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேக்குறோம், இன்னைக்கு நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன, இவர்த்த பங்களா இருக்குதா, அதை விட கொஞ்சம் பெரிய பங்களா நான் மாப்பிள்ளை எடுக்கிற இடத்துல இருக்கணும், இவர்கிட்ட ஒரு கார் இருக்கா அங்க ரெண்டு கார் இருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் சமமா இருக்கும், இவர் லட்சாதிபதினா அங்கேயும் லட்சாதிபதி, இவர் கோடீஸ்வரர்னா அங்கேயும் கோடீஸ்வரர், இவருடைய சொசைட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்ன கெடு ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட இஸ்லாம் கூறிய அளவுகோல்களை எல்லாம் தனது கால்களில் போட்டு மிதிக்கக்கூடிய இந்த சமுதாயம் எப்படி அல்லாஹுடைய உதவியை பெற முடியும், எப்படி அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற முடியும், அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெறாத சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படி தலை தூக்க முடியும்? அப்ப அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏதாவது குரான் சூரா மனப்பாடம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா யாரோ சூழல்லாம் நம்மள மாதிரியா யோசிக்கிறதுக்கு, யாரோ சூழல்லாம் சூரத்துல ஆடா தெரியும், சூரத்துல காசியா தெரியும், அல்காரியா தெரியும், அது தெரியும் சொல்லிட்டு அறிக்கையிட போற போதும் போதும் போதும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறாவை நீங்க அப்படியே மனப்பாடமா அவங்களுக்கு கத்துக் கொடுத்துருங்க, இதை வச்சு திருமணம் பிடிச்சி வச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு ஈஸியான திருமணம், எவ்வளவு இலகுவான திருமணம். இது எதுக்கு நம்ம சொல்ல வந்து சொல்லுங்க பாக்கலாம். எப்படி ஆணுக்கு அனுமதி இருக்கிறது, அதே போல பெண்ணுக்கு அனுமதி. பெண் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் நான் உங்களை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்த ஹதீஸுடைய விரிவுரையில தான் முஹத்தீஸ்கள் எழுதுறாங்க, ஒரு பெண் திருமணம் பயணம் திருமண தூதை எடுத்து செல்வதற்கு அந்த பெண்ணுக்கும் அனுமதி இருக்கிறது, அது ஒரு பழிக்கப்பட்டக்கூடிய செய்தி கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. எங்க உங்களுக்கு வெக்கம் இல்ல, நேரம் வந்து இவ்வளவு பெரிய மஜ்லிஸ்ல வந்து கேட்கறீங்களா அந்த திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யாராவது சொன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பெண்ணை ஆனா ஊர் சுத்தலாம், யாரோட வேணாலும் நாளுக்கு ஒருத்தனோட ஊர் சுத்தலாம், பழகலாம், போன்ல பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் அசிங்கத்தை செய்யலாம். ஆனா ஹலாலான பேச வந்துட்டா அத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சு வச்சுங்க, இன்னைக்கு என்ன ஆகும் நடக்கும்? ஆஹா இவளுக்கு யாரோடய தொடர்பு இருக்குது, ஆஹா இவ வந்து இதோட பள்ளிப்பாடத்தை நிப்பாட்டுங்க, இதோட ஸ்கூல நிப்பாட்டுங்க, கட்டி போடுங்க வீட்டுல, நடக்குதா இல்லையாங்க? ஆனா போகும்போது வரும்போது யாரோட வேணாலும் பேசலாம், செல்போனை வச்சுக்கிட்டு யாரோட வேணாலும் விளையாடலாம், இன்டர்நெட்ல யாரோட வேணாலும் சாட் பண்ணலாம், அதெல்லாம் இந்த வயது நாடுவாங்க. கேவலம் பாருங்க. அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்துல யாருடைய மார்க்க பற்றி குணத்தை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க மனம் முடிச்சு வச்சிருங்க. அப்ப ஒரு பெண்ணு தனக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், இந்த ரெண்டு அடிப்படையில் உள்ளவரை தேர்ந்தெடுக்கணும், அங்க தீனும் சரியா இருக்கணும், அங்க குணமும் சரியா இருக்கணும். அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை தான் குர்ஆன்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்றான். சூரத்து நூறுடைய 26வது வசனத்திலே அல் கபீசாத்து லில் கபீசீன் والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات. கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு அமைவார்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு அமைவார்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு அமைவார்கள், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு அமைவார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இயற்கையை சுட்டி காட்டுகின்றான், பண்பை சுட்டி காட்டுகின்றான். இதை பேர் இப்படி விளங்கிக்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கானே, இப்படி மாத்தி கிடைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் தேடுங்க. அந்த மாதிரி பொதுவாக ஒரு தீய பெண் தீயவனைத்தான் தேடுவாள், ஏன்னா தன்னுடைய நல்லவன் வந்தா தீமையை கண்டிப்பான், தன்னுடைய ஒழுங்கீனங்களை அவன் தைத்துக் கொள்ள மாட்டான். அதனால ஒரு தீய நடத்தை உள்ள ஒரு பெண்ணு யாரைதான் தேடுவான், அந்த மாதிரி ஒருத்தனை தான் தேடுவான். ஒரு மார்க்க அழைப்பாளர் அந்த பெண்ணை ஏத்துப்பாளா, தாடி வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் தொழுதுகிட்டு ஹராம் ஹலால பேணக்கூடிய ஒரு ஒரு வாலிபரை சிப்பி வெட்டிக்கிட்டு ஜீன்ஸ் சட்டை ஜீன்ஸ் பேண்டிங் சட்டையும் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டர்ல சுத்துற ஒரு பெண்ணு ஒத்துப்பாளா, ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீ தேடும் பொழுது அப்படி தேடிக்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு வலுக்கட்டாயம் பண்ணி அப்படி மனம் முடிச்சு வைப்பேன் கிடையாது. ரொம்ப பேர் கேள்வி கேட்கிறாங்க, இப்படி குர்ஆன்ல சொல்லியிருக்குது எனக்கு கெட்ட மனைவி அமைஞ்சிட்டாலே, என் பொண்ணுக்கு கெட்ட கணவன் அமைச்சுட்டானே, அது எப்படி அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கானே? நீ குர்ஆன் சரியா புரிஞ்சுக்காட்டி அதுக்கு அல்லாஹ் மேல என்ன குற்றம், அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நீ தேடும் போது அப்படி தேடி செஞ்சு வைக்கப்பா, அதை நீங்க செய்யுங்க, நீங்க தேடும் போது அப்படி செய்யணும். அதுதான் இங்க சொல்றான், கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களை தேடுவார்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களை தேடுவார்கள், நல்ல பெண் ஒருத்தி நல்ல ஆணைத்தான் தேடுவாள், நல்ல ஆண் தனக்கு நல்ல பெண்ணைத்தான் தேடுவாள். அப்ப இந்த வெளிரங்கமான அழகு, இந்த ஆடம்பரங்கள், செல்வம், படிப்பு, வேலை, சம்பளம், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அளவுகோலாக இருக்கக்கூடாது. என் சகோதரிகளே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், உங்களுடைய நேசம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதரின் மீதும் உண்மை என்று சொன்னால் இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த அடிப்படையை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி செழிப்படைகிறது, எப்படி மலர்கிறது, எப்படி நறுமணம் அதில் வீசுகிறது என்று. நான் செய்யறதெல்லாம் தப்பா செய்வேன், நான் செய்யறதெல்லாம் மாற்றமா செய்வேன், ஆனா என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா எப்படி முடியும்? போற ரூட்டு ஒழுங்கா இருந்தாதானே போற இடத்துக்கு போய் சேர முடியும். நீங்கள் வழிகளை தவறாக எடுத்துக்கொண்டு எனக்கு அல்லாஹு தஆலா முடிவை நன்றாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குது, அதுக்கு அல்லாஹ் மாற்று செய்ய மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கணவன் மனைவி ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் எடை இஸ்லாமிய சமுதாயம் உருவாகும் என்று ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்று அப்படியே வர்ணித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இங்க சூரத்துல் அஹ்சாப்ல 35வது வசனம். யார்ட்டையாவது வாட்ச் இருக்கா? கொஞ்சம் டைம் தெரியாதனால சப்ஜெக்ட் வந்து தப்பி பண்ண முடியல. கொஞ்சம் டைம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துலயும் அப்படி நேரம் ஓடிடுச்சுன்னா கிடைச்சல மத்த விஷயம் நின்று போயிடும். என்னஜி மணி 12 ஆகும் போது 11:30 எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நிச்சயமாக திட்டவட்டமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஆண்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட பெண்கள் நம்பர் 1. அடுத்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மறுமையை நம்பிக்கை கொண்ட சொர்க்கத்தை நம்பிக்கை கொண்ட ரசூல்களை நம்பிக்கை கொண்ட மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் முஸ்லிம் மூமின் எல்லா தன்மைகளையும் எல்லாம் பிரித்து பிரித்து சொல்றான். ஒரு தன்மைக்குள்ளார் இன்னொரு தன்மை வந்துவிடும் என்று இருந்தாலும் கூட ஒவ்வொரு தன்மையும் மிகைத்து காணப்பட வேண்டும். என்ன நோக்கம் என்ன? முஸ்லீம் சொன்னாலே மூமின் வந்துருவார், மூமின் சொன்னா முஸ்லீம் வந்துருவார். எங்க அதற்கு தனி டெபினேஷன் கொடுக்கப்படவில்லையோ அந்த இடத்துல தவிர மற்ற எல்லா இடங்களையும் முஸ்லீம் சொன்னாங்க யார் வந்துருவாங்க? மூமின் வந்துருவாங்க. மூமின் என்று சொன்னால் முஸ்லீம் என்று வந்துருவாங்க. ரெண்டுத்தையும் அல்லாஹால ஒரு இடத்துல பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னா அப்ப ரெண்டு அங்க தனிப்பட்டு தெரியணும். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மார்க்கம் 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 கட்டுப்படுது 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 கட்டுப்படுது. சில பேர் சொல்றாங்க என்னங்க ரொம்ப ஓவரா மார்க்கத்துல போறான், மார்க்கத்தை முறையாக பின்பற்றுவதை ஓவராக போறதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய மார்க்கத்தில் அளவு கிடக்காதீர்கள், ஒரு அளவு அல்லாஹ் நிர்ணயித்ததுக்கு பிறகு அதுக்கு மேல போக கூடாது. அந்த அளவை நீங்கள் பற்றாக பின்பற்றுவது அல்லாஹ் வரவேற்றது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வாலிபர்கள் தாடி வச்சுட்டா ரொம்ப ஓவரா போறாங்க, 5 வகுப்பு தொழுகைக்கு கரெக்டா தொழுவு போயிட்டா ரொம்ப ஓவரா போறான். என்ன சமுதாயம் தெரிய மாட்டேங்குது. முஸ்லிம் மூமின் அடுத்து ஒரு காணித்தீன ஒரு காணித்தார் காணித் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்கள். அவரை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்துல யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. மிஷ்காத்துல சஹீஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ருஹு துக்கிரல்லாஹ், இதா ருஹு துக்கிரல்லாஹ். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாப், இதா ருஹு துக்கிரல்லாஹ், அவங்கள பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வந்துடும். எப்படிங்க யாரு நல்லவர்கள் யாரு, அவங்கள பார்க்கும் பொழுது உடனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை வரணும். எப்படி இருக்க கூடாது, சேர்ந்து ஒண்ணா போவோம், எங்க போகணுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது அறுபது காணி, இதெல்லாம் வந்து வெளிப்படையான தன்மைகள். அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்விற்கு பணிந்தவர்கள் கூட போவீங்க, அங்க போலாமா இல்லையே, அங்க போறது ஜாயிதா மார்க்கெட்ல அப்படின்னு அவர் கேட்கணும். அதுக்கு மேல தாண்டி போவோம்னு சொல்றவர் யாரு, ஷைத்தான். ஒரு செயல செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணும், அதை வாங்கணும், இதை எடுக்கணும், இது நமக்கு ஜாயிஸ் இருக்கா, அது என்ன, அது ஹலால் தானா, அது நமக்கு அனுமதி இருக்குதா, அந்த மாதிரி மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்கள். வல் காணி சீன வல் காணித்தார். மூணாவது உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஆண்கள், உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள், சிறு சொல்லுல செயல்ல ஒழுக்கத்துல எல்லாத்திலையும் உண்மை. கஷ்டங்களை துன்பங்களை மார்க்கத்தை பின்பற்றுவதால் ஏற்படும் சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், சகித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், சபர். எப்படி இருக்க கூடாது, ஏனங்க இதெல்லாம் இப்பதான் செய்ய முடியுமா, விட்டுவோம், அடுத்து வேற ஏதாச்சும் பாப்போம், அப்புறமா பார்த்துக்கலாம், நல்லா பண்ணிச்சிருவோம். எப்படி தப்ப செய்து கொண்டு அல்லாஹ்வின் மேல் துணிவை ஏற்படுத்துற, அப்புறம் பாத்துக்கலாம். அது கிடையாது, மார்க்கத்தை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய சிரமத்தை சகித்துக் கொள்வதற்கு நமக்கு நம்முடைய நண்பர் என்ன செய்யணும், உதவியா இருக்கணும். பரவாயில்லங்க, நம்ம தாங்கிப்போம், ஒருவேளை பட்டி தானே தாங்கிக்கலாம், ஆனா ஹராம சாப்பிட்டா பிரச்சனையா போயிடும். எந்த மாதிரி நண்பர் இருக்கணும், எந்த மாதிரி ஆண், எந்த மாதிரி பெண் இருக்கணும், தன்னுடைய கணவன் தவறானதை சம்பாதிச்சிருந்தா வேணாங்க, இந்த சம்பாத்தியம் நமக்கு வேணாங்க, பரவாயில்லங்க, பட்டினியா இருக்கலாங்க, 100 ரூபாய் வேண்டியது இல்ல, 25 ரூபாயில குடும்பம் நடத்திடலாம். நமக்கு 100 ரூபாய் ஹராமில் வர்றதை விட 25 ரூபாய் 20 ரூபாய் ஹலாலில் வந்தா அதை கொண்டு நம்ம போதுமாக்கிக்கலாம். 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, 100 ரூபாய்க்கு மொத்த குடும்பத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பார்ப்போம், அந்த 100 ரூபாய் ஹலாலா இருந்துச்சுன்னா போதும். 1000 ரூபாய் ஹராமில் வருது, அது எனக்கு வேணாம், ஹராமில் வரக்கூடிய 1000 ரூபாய் எனக்கு வேண்டியதில்லை, ஹலாலில் வரக்கூடிய 100 ரூபாய் இருந்தா போதும், அந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன். அதே போலதான் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, முஸ்லிம் சாதிர் சாதிர். அடுத்து வல் காஷிஈன வல் காஷியாத், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண்கள். நெடுங்கிற தொழுகிட வந்துருச்சுன்னா அல்லாஹுடைய பயம் தென்படுது, வருஷம் முடிஞ்சுமே பயப்படுறாங்க, செல்வம் இருந்துச்சுன்னா ஹஜ்ஜு செய்யணுமே பயப்படுறாங்க, தள்ளி போடுறது நினைச்சா அவங்களுடைய மன தாங்கிக்க முடியல, ஒரு பாவத்தை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டோம் சொல்லி துடிக்கிறாங்க. அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஆண்கள், பயப்படக்கூடிய பெண்கள். கணவன் தப்பு செஞ்சா மனைவி அறிவுறுத்து சொல்றாங்க, மனைவி தப்பு செஞ்சா கணவன் சொல்றாங்க. அடுத்து வல் முத்தசத்தீன வல் முத்தசத்திகாத், ஒரு பக்கம் கணவன் அள்ளி கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் மனைவி அள்ளி கொடுக்கிறாங்க, தர்மமா, அதான் குடும்பம். கணவன் அள்ளி கொடுக்கும் போது எங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா, அங்க பிள்ளைங்களுக்கு எதங்க விட்டு வைப்பீங்க, நீங்க இப்படியே விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்களே, இனிமே உங்களுக்கு எந்த சாமியும் கொடுக்க மாட்டாங்க, மொத்தமா பிடிங்க வச்சுக்கிறவன் அவ முஸ்லிமான பொண்ணு கிடையாது, பின்னாடி வர இருக்கு. அதே போல மனைவி தர்மத்தின் பக்கம் ஆர்வப்படுறாங்க, நீங்க அழகா ரொம்ப பிரியமா ரெண்டு வளையல் ரெண்டு செயினை வாங்கி கொண்டாந்து கொடுத்தீங்க, பள்ளிவாசல ஏழை எளியவர்களுக்காக ஆர்வம் ஊட்டி தர்மத்தை பற்றி சொல்லப்பட்டுச்சு, அதை அப்படியே கையில கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்றாரு, திட்டுறாரு, ஏசுறாரு, இனிமே உனக்கு நான் எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் முஸ்லீமான ஆனல்ல, அப்படியா, பரவாயில்ல, இன்னும் மிச்சம் இருந்து அதையும் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுனே, நாளைக்கு இன்னும் உனக்கு புதுசா வாங்கி தர்றேன், அதையும் வேற எங்கேயாவது தேவைப்பட்டா நீ கொடுத்துக்க. அவங்கதான் யாரு, அல்லாஹ் சொல்றோம், யாரு, அல்லாஹ் சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சதத்தா கொடுக்கக்கூடிய ஆண்கள், சதத்தா கொடுக்கக்கூடிய பெண்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல மிக நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் அவர்களிலே ஒருவர் தைனப் பின்த் ஜஹஷ், நேற்று கூட அவங்களை பத்தி சொன்னோம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அதுக்கு ஆயிஷா சொல்றாங்க, ஜெய்னப மாதிரி யாருமே தர்மம் கொடுக்க முடியாது. ஜெய்னப மாதிரி யாருமே தர்மம் கொடுக்க முடியாது. ஏன் அவங்க சொல்றாங்க, ஒரு மனைவி ஒரு மனைவி இன்னொரு மனைவிய போடுறாங்க. சாதாரண விஷயம் பண்ணது பலதாரம்னத்தை பத்தி வரும்போது நம்ம அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசணும், சும்மா விடக்கூடாது. சரி சார், பின்னாடி அதுக்கு ஒரு தனி நம்ம கிளாஸ் வச்சு போயிருச்சா எல்லாம் சிரிக்கிறாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அல்லாஹ் அவங்க விஷயத்துக்கு வாங்க. அப்ப ஆயிஷா ரவி அல்லாஹ் இன்னொரு மனைவி ரசூலாவுடைய இன்னொரு மனைவியை பார்த்து சொல்றாங்க, ஜெய்னபு மாதிரி எங்களால தர்மம் கொடுக்க முடியாதுங்க, அவங்கள மாதிரி அல்லாஹ்வை யாரும் பயப்பட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க எங்களுக்கு எல்லாம் நாங்க எப்படி தர்மம் கொடுப்போம்னு சொன்னா, இது ஆயிஷாவுடைய வழக்கம், உம்மு சலமாவுடைய வழக்கம், ரவி அல்லாஹுமா லட்சம் வந்தாலும் சரி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காலி பண்ணிடுவாங்க. இப்படி செய்யக்கூடிய பெண் ஆயிஷா யார பார்த்து சொல்றாங்க, ஜெய்னப பார்த்து சொல்றாங்க, ஜெய்னப மாதிரி தர்மம் கொடுக்க முடியாது. ஏன் அங்கதான் கேள்வி, ஜெய்னப் என்ன செய்வாங்க, அமீர்கிட்ட இருந்து காசு வரணும்னு வச்சுங்க, அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு அன்சாரி வீடுகளுக்கு சென்று அங்க பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, அங்க கூலி வேலை செய்வாங்க, அவர்களுடைய வீட்டை சுத்தம் செய்வாங்க. அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கூலியை வாங்கிக்கிட்டு நேரா எங்க எத்தியக்கூடிய வீடு இருக்குன்னு தேடுவாங்க. எந்த முஜாஹிதுகள் கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு சம்பாதிக்க முடியாம இருக்காங்க அவங்கள தேடுவாங்க. எந்த முஜாஹிதுகள் ஷஹீதுகளுடைய பெண்கள் கை பெண்கள் இருக்காங்கன்னு தேடுவாங்க, அங்க போய் கொடுத்துட்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கையில இருக்கிறத கொடுக்கறதும் இல்லைங்க. தர்மம் செய்ய வேண்டுமே என்று ஒரு நபியுடைய மனைவி கூலி வேலை செய்கிறார், பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் கழுவுறாங்க, பக்கத்து வீட்டை சுத்தம் பண்றாங்க, பக்கத்து வீட்டுல போய் வேலை செய்யறாங்க. கூலி வேலை, வேலைக்கார பெண், வேலை செஞ்சுட்டு கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்துட்டு வந்து எங்க போறாங்க, எங்க போறாங்க, எத்தீமுடைய வீட்டை தேடி போறாங்க, கைம்பெண்களுடைய வீட்டை தேடி போறாங்க. போர்களிலே கை கால்கள் வெட்டப்பட்டு ஊனமாக கிடக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்தாங்க என்னால முடிஞ்சது உங்களுக்கு. ரசூலுல்லா சொன்னாங்க, என்னுடைய மௌத்துக்கு பின்பு, என்னுடைய மௌத்திற்கு பின்பு எனது மனைவிகளிலே யாருடைய கை நீளமாக இருக்குமோ அவர்தான் முதலாவதாக மரணிப்பார். அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சவுதாலாம் ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து அளந்து பாக்குறாங்க யாரு கை நீளமா இருக்கு. பார்த்தா சவுதா ரதியல்லாஹு அன்ஹா கை ரொம்ப நீளமா இருந்துச்சு. அப்ப சவுதா தான் முதல்ல மௌத்தா போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில மௌத்தா போனது யாரு, ஹிஜ்ரினா உமருடைய ஆட்சியில முதல் மனைவி யார் மௌத்தா போறாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ். அப்பதான் சொல்றாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுப்பதை அதிகமாக வாரி வழங்குவதைத்தான் கை நீளமாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்ப புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட சமூகத்தை குடும்பத்தை கொண்டுதான் சமூகம் சீர்வர முடியும். நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய கற்பை ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். ஆண்களுக்கு ஒழுக்கம் இருக்கு, கற்பு இருக்கு, பெண்களுக்கு கற்பு இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. குர்ஆன் எப்பவும் சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்து மொத்தமா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தன்மையை அல்லாஹ் சொல்றான், அதிகம் 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 அல்லாஹுவை நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். அந்த குடும்பத்தை பார்த்தாலும் யார் வாயில பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ். வீட்டுக்குள்ள போனாலும் என்ன சப்தம் தான் கேட்கும், அல்லாஹ் அல்லாஹுடைய பெயர்கள் அங்கு மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம குடும்ப வீடு, சினிமா பாட்டு கச்சேரி குத்து இது எல்லாம் ரொம்ப மலிவாகி போச்சு. எப்பயாவது அல்லாஹ்வுடைய நினைவு வருதான்னு சொன்னா ரொம்ப பேருக்கு சாப்பிடும் போது கூட நினைவு வருவது கிடையாது. காரணம், சாப்பிடும் பொழுது சைத்தானை பார்த்துட்டு சாப்பிடுறது பெரிய கூட்டம். அல்லாவுடைய நினைப்பு வருமா, சுக்ர செய்யக்கூடிய மனப்பக்கம் வருமா, யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி சமூகம் இருக்கிறாங்களே, அஅதல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ரன் அதீமா, இதுதான் என்னுடைய மன்னிப்புக்குரிய சமூகம், இதுதான் மகத்தான கூலிக்குரிய சமூகம், இந்த சமூகத்துக்கு தான் நான் மன்னிப்பு கொடுக்க இருக்கிறேன். இந்த சமூகத்துக்கு கிடையாது. கொஞ்ச நாள் நாங்க அதரா மண்டத்துல ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சகோதரருடைய சப்தம், அடிக்காதீங்க என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர் வந்து உயரத்துல கூட்டையா இருப்பாரு. அவரை ஒரு நல்ல அழகான பெண்ணுக்கு மனம் முடிச்சு வச்சுட்டாங்க. அவருடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணு அவரை அடிக்கும் முறை துணிந்து விட்டார். என்ன உற்று அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு உடைய ஓடி வர அளவுக்கு அவர் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார். இது பக்கத்து வீட்டுல அடிக்காதீங்கிற சத்தத்தை கேட்டதுக்கு பின்னாடி என்னமா பிரச்சனை இது? ஏன்னா நாங்க மதரசால இருந்து ரமதான் மாசத்துல மட்டும்தான் போவோம் லீவ்ல. என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, அம்மா சொல்றாங்க அந்த வீட்டுல உள்ளவங்க அவருடைய கணவனார அடிக்கிறாங்க, அவர் போடுற சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போச்சுங்க சமுதாயம். அதே போல வார்த்தை கையால் அடிக்கிறது மட்டும் கிடையாது, வார்த்தையால் அடிக்கிறது அங்க வரும், சொல்லால் அடிக்கும் அங்க வரும். சரி, இப்ப கணவன் அநீதி செய்து விட்டான், கணவன்ட தவறு இருக்குது, இருந்தாலும் அந்த தவறை மன்னித்து மனைவி கணவனை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்யட்டும். ரெண்டு பக்கத்தையும் கொண்டு போவாங்க. அடுத்து நமக்கு வர்றாங்க, ஆண்களுக்கும் வர்றாங்க, விட்டுறேன் நம்மளையா. ஏன்னா முதல்ல பெண்களுக்கு சொல்றாங்க அந்த அதிசயம் சொல்றோம், ஆண்களுக்குள்ள அதிசயம் இருக்குது. சொல்றாங்க கணவன் தப்பு செஞ்சிட்டாலும் அவன் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எதிர்க்காதீங்க, நீங்க நீங்க அவங்கள மன்னித்து திருப்திப்படுத்த முயற்சியுங்கள். அவரு அந்த மாதிரி மன்னிச்சுட்டாரு, சரி தனது கோபத்தை அடக்கி கொண்டாரு சொன்னா அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் உங்களுடைய அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான், நீங்க உங்களுடைய பணியை முடிச்சுட்டீங்க, உங்க மேல குற்றம் கிடையாது. சரி, அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு, தனது குறையை ஏற்றுக்கொள்வதில்லை, உங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிடும், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் குற்றவாளி கிடையாது. அப்ப இந்த தன்மை இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம இந்த விஷயத்தின் இடத்துல ஏதோ முதல்ல சொல்ல வரணும்னு சொன்னா, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல பெண் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னுடைய சில உணர்வுகளை கூட அடக்கிக் கொண்டு தன்னுடைய சில அந்த எதிர்பார்ப்புகளை கூட மாற்றிக்கொண்டு கணவனுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நம்முடைய பெண்கள் வர வேண்டும். அடுத்து சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, இவை வணக்க வழிபாட்டுல ரொம்ப போயிருப்பாங்க, கணவனை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய தேவை என்ன, அவருடைய சட்டை என்ன இருக்குது, அவருக்கு சாப்பாடு என்ன வேணும், அவர் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு வர்றாரு, என்ன கஷ்டத்துல வர்றாரு, அதை பத்திலாம் கிடையாது. அம்மா இங்க நபில் சொல்லுவாங்க, குரான் ஓதுவாங்க, நோன்பு வைப்பாங்க. இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் என்ன அறிவுரை, உங்களுடைய உபரியான வணக்கங்களை விட கணவனுடைய பணிவிடைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாருக்கு, கணவனுடைய பணிவிடைகளுக்கு உபரியான வணக்கங்களை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முஸ்லிம் பெண்மணிக்குள்ள ஒழுக்கம், நம்ம பொம்பளை பிள்ளைக்கு நம்ம சகோதரிக்கு இதை சொல்லி அனுப்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியில கிதாபு நிக்காஹ்ல வருது, லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇத்னிஹி வ லா தஅதன் ஃபீ பைதிஹி இல்லா பிஇத்னிஹி வ மா அன்ஃபகத் மின் நஃபகத்தின் மின் கைரி அம்ரிஹி ஃப இன்னஹு யுஅத்தா இலைஹி ஷுத்ருஹு. இப்படி சொன்னா அனுமதியே கிடையாது, ஹலாலே கிடையாது. கணவன் ஊரில் இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை மனைவி வைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நோன்பு அல்லாஹ்வுடைய இபாதத், அந்த இபாதத்தை கூட நஃபிலாக இருந்துச்சுன்னு சொன்னா கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் பாருங்க, தன்னுடைய ஹக்கை ஒரு பெண்ணுடைய கணவனுக்காக அல்லாஹ் விட்டு தருகிறான். முதல்ல நீனுடைய கணவனை திருப்திப்படுத்து, ஏன்னா அதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை சீர்பெறும், அங்கே இபாதத்துகள் சரியான அர்த்தங்களுடன் நிறைவேற்றப்படும், அங்க ஒரு முஸ்லிம் சமூகம் உருவாக முடியும். நபில் உபாதத்துக்கு எவ்வளவு ஆர்வப்படுத்துறான், எவ்வளவு ஆர்வப்படுத்துறான். ஆனா அதே சமயத்துல ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், கணவனை திருப்திப்படுத்து. கணவன் ஊர்ல இருக்கும் பொழுது ஷாஹிதுன், அங்க இருக்கும் பொழுது அவன் அனுமதி இல்லாம நபில் நோன்பு வைக்காது. மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இது நபில் நோன்பில் மட்டுமல்ல, நபிலான தொழுகை வணக்க வழிபாடு குரான் ஓதுறது எல்லாத்துக்குமே இது வரும். அவருக்கு ஒரு தேவை இருக்குது, இங்க உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்காங்க, இங்க உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் கஷ்டப்படுறாரு, எது எங்க இருக்குன்னு தெரியல, கஷ்டப்பட்டுட்டே போறாரு. இப்ப அதிர் கிடைக்குமா இதுக்கு கஷ்டம். அதே போல கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் உள்ள அவரதுக்கு. சரி, கணவனுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேலன்ஸ் சொல்றாங்க, சரி பாதிய திரும்ப கொடுத்துட்டோம், பாதிய திரும்ப கொடுத்துட்டோம் கணவனுக்கு. அவருடைய அவருடைய அனுமதி இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனை இல்லை, அனுமதி இல்லாம எடுத்து செலவு செய்தால் அங்கே பாதியை திரும்ப கொடுக்கணும். ஒண்ணு இந்த பெண்ணு கொடுக்கணும், அடுத்து பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், நிறைவேற்று. ஆனா சில சமயங்கள்ல இப்படியும் வந்து மாட்டிக்கும், எப்படி ஆள் இவர் நல்ல பணக்காரரா இருப்பாரு, எங்க பார்த்தாலும் செலவு செய்வார், ஆனா குடும்பத்துக்கு செலவு செய்யறதுக்கு மட்டும் பாக்கெட்டை திறக்க மாட்டார், கையை இருக்கிப்பார். பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்கி தரணும், டிரெஸ் வாங்கி தரணும், மனைவிக்கு தேவையை வாங்கி தரணும், இதுக்கு செலவு செய்யறதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு. இவர் கூட்டாளிகளோட போய் ஜாலியா சாப்பிடுவாரு, வருவாரு போவாரு, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா அதுக்கு என்ன மார்க்க தீர்வு வச்சிருக்குதோ, அழகான தீர்வு வச்சிருக்குது. ரசூல்லா காலத்துல இப்படி நடந்து ரசூல்லா தீர்வு சொல்லிட்டாங்க. இதே சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லீம்ல வருது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அந்த நிலைமையில ஹிந்து பின் அபு சுஃபியான், ஹிந்து பின் துத்பா, ஹிந்து ஜௌஜா அபு சுஃபியான், அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து வர்றாங்க. யார ரசூலல்லா, அபு சுஃபியான் பெரிய தலைவர் தான், பெரிய சமுதாயத்தினுடைய பெரும் புள்ளி தான், ஆனா வீட்டுக்கு காசுக்கு செலவு தர மாட்டேங்கிறார்கள், காசு கறக்க மாட்டேன், ரொம்ப கஞ்சனா இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறது யார சொல்லலாம், நிறைய பிள்ளைங்க வச்சிருக்கிறேனே, என்னால சில சமயத்துல அவரை கேட்காமலேயே எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறனே, எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் தேவையான அளவுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எடுத்துக்க எடுத்துக்க, ஹுதி மா யக்ஃபீகி வவலதுக்கு பில் மஅரூஃப், ஆனா ஒரு கண்டிஷன், தேவைக்கு பில் மஅரூஃப், அழகிய முறையில் பில் மஅரூஃப். மஅரூஃப் என்ற வார்த்தையை மார்க்கத்துல இஹ்சான், மஅரூஃப், கைர், இதெல்லாம் ரொம்ப விரிவான பொருள் கொண்ட வார்த்தைகள். முறையுடனே நீ உனக்கும் உனது குடும்பத்தார்களுக்கும் உனது பிள்ளைகளுக்கும் தேவையானதை நீ எடுத்துக்கொள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா பெண்ணுக்கு அனுமதி இருக்கின்றது. சொன்னது உனக்கும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு அந்த முறையுடனே நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அடுத்து முஸ்லிம் பெண்ணுடைய ஒழுக்கங்களில் பண்புகளில் ஒன்று, கணவனுக்காக பணிவிடை செய்வதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை ஒரு இறை வழிபாடு, இறைவனுடைய கட்டளை, இந்த மார்க்கத்துடைய ஒழுக்கம், இந்த சமூகத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பண்பு என்று உணர வேண்டும். கணவனுக்கு பணிவிடை செய்யறதன் மூலமாக ஒரு பெண் என்ன உணரணும், அதை கண்ணியமா உணரணும். நான் வேலைக்காரியா, வேற வேலை இல்லை எனக்கு, அது ஒரு முஸ்லிம் பெண்ணுக்குள்ள அழகு கிடையாது. கணவனுக்கு பணிவிடை செய்யறதுல தன்னுடைய பெண்மையை பார்க்க வேண்டும், தனது பெண்மையின் அழகை பார்க்க வேண்டும், பெண்ணுக்கு உண்டான அலங்காரத்தை பார்க்க வேண்டும். அதான் பெண்ணுடைய அழகு. நகை நட்டை போட்டு ஜோடிச்சுக்கிறது பெண்ணுடைய அழகு கிடையாது. பெண்மையுடைய அழகு என்ன, அல்லாஹ் எதை அவளுக்கு அழகுபடுத்தினானோ அந்த அழகை வெளிப்படுத்த வேண்டும். கணவனுக்கு கீழ்படுகிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, அடுத்து நம்ம விஷயம் விரிவா பார்க்கணும். பாருங்க, இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹுடனே நடந்து கொண்ட ஒழுக்கங்களை தங்களிடம் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹி முஸ்லிம் சஹி புகாரில கிதாபுல் ஹஜ் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், என்னுடைய கணவனார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய நாடினால், ஹஜ் செய்ய நாடினால், என்னுடைய கரத்தால் அவர்களுக்கு நறுமணம் பூசி விடுவேன், என்னுடைய கரத்தால் அவர் அவர்களுக்கு நான் நறுமணம் பூசி விடுவேன். அவர்கள் இஹ்ராமை கலைந்து விட்டால் அவர்களுக்கு நான் என்னுடைய கரத்தால் நறுமணம் பூசுவேன். இந்த ஒழுக்கத்தை ஏன் சொல்றாங்க? தனது கணவனுடைய கணவனுக்கு செய்த இந்த பணிவிடையை ஏன் சொல்றாங்க ஆயிஷா? நாம் அதை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை முறை தினமா சொல்றாங்க, என்னுடைய இந்த இரண்டு கரத்தால் எனது கணவனாருக்கு நான் நறுமணம் பூசி விட்டிருக்கிறேன் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இஹ்திகாஃப் இருந்தார்கள் என்றால் அவங்களுடைய உடம்பு பள்ளியில இருக்கும், தலை என்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கும். வீட்டுக்கு தலை வச்சு படுத்திருப்பாங்க. அவர்களுடைய தலைக்கு நான் எண்ணெய் தேய்த்து விட்டு அவர்களுடைய தலையை நான் சீவி விடுவேன், மாறி விடுவேன். அவர்களுடைய தலையை நான் கழுகி விடுவேன். இப்படிப்பட்ட பணியுடை பாருங்க. ஏன் நபிங்கிற காரணத்தினால செஞ்சாங்களாங்க. தான் ஒரு மனைவி, இது கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ற உணர்வுல செஞ்சாங்க. இந்த விஷயத்தை நம்முடைய பெண்களிலேயே மிக அதிகமாக விளங்கியவர்கள் என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த விஷயத்தை இவ்வளவு துல்லியமா நமக்கு சொல்லி காட்டுறாங்களே, அவர்களுடைய ஒரு வார்த்தையும் ஸஹீஹ் இப்னு ஹிப்பானுடைய நூல்ல ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்படுது. அவங்க நம்முடைய பெண்களை பார்த்து சொல்றாங்க, நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு, சகோதரிகளுக்கு ஆயிஷா சொல்ற அறிவுரை ரலியல்லாஹு அன்ஹா, யா மஅஷர நிஸா, பெண்களே, பெண்கள் கூட்டமே, லவ் தஅலம்ன பி ஹக்கி அஸ்வாஜிகுன் அலைகுன், உங்களுடைய கணவன்களுக்கு, உங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அளவை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய கணவனுடைய காலில் இருக்கக்கூடிய தூசியை முகத்தை கொண்டு சுத்தம் செய்வதற்கு கூட நீங்கள் நெருங்கி விடுவீர்கள். கணவனுடைய காலில் பட்டிருக்கக்கூடிய தூசிய துணியை வச்சு துடைக்கிறது இல்ல, கையை வச்சு துடைக்கிறது இல்ல, உங்களுடைய முகத்தால் துடைப்பதற்கு கூட நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். எப்படின்னு சொன்னா உடனே தொடங்கிங்கிற அர்த்தம் கிடையாது, அப்படி துடைக்கிறது இருக்குது. அது கூட கணவனுடைய ஹக்கு நிறைவேற்றப்பட்டது ஆயிடுமான்னு சொன்னா ஆகாது. அந்த அளவிற்கு நீங்கள் கணவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய ஹக்குங்க! இந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு கணவனுடைய ஹக்கை மதிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தை இருக்குது, சாதாரண வார்த்தை கிடையாது. காலில் உள்ள தூசிய முகத்தால் துடைப்பதற்கு கூட நீங்கள் நெருங்கி விடுவீர்கள், அதுல கூட நீங்க கேவலத்தை பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கும் போது துணி துவச்சு கொடுக்கறது, சட்டையை அயன் செஞ்சு கொடுக்கறது, அவருடைய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்கறது, இதற்கெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய பெண்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் குறை செய்கிறோம் என்பதாக. அடுத்து கணவன்மார்களுக்கு அவர்களுடைய வறுமை, அவர்கள் வறுமையில இருக்கும் பொழுது, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு நேரத்தில் இப்படி இருக்கலாம், இவங்க செல்வத்தில் இருப்பாங்க, வசதியில் இருப்பாங்க, இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் காசு எனக்கு தான், நீ கொண்டாந்து கொடு, உன் பிள்ளைக்கு நீ கொண்டாந்து கொடு, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ கொண்டாந்து கொடு, எனக்கு நீ கொண்டாந்து கொடு என்று ஒரு முஸ்லிம் பெண்மணி அடம்பிடிப்பாளா? அல்லது தன்னுடைய செல்வத்திற்கு தகுதியானவராக, முதல் நிலை தகுதியானவராக தனது கணவனை பார்ப்பாளா? மறுப்புறுத்தி வாங்கக்கூடாது அவங்ககிட்ட இருந்து, அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு தான். ஆனால் இது பாருங்க, மார்க்கு என்ன, பேலன்ஸ், சமநிலை எப்படி பேணுது பாருங்க. பெண்ணுக்கு என்ன அறிவுரை பாருங்க, அழகான சம்பவம். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம், அந்த சம்பவத்தை சொன்னாலே போதும். இது ஸஹீஹ் புகாரியில கிதாபுஸ் ஸகாத்துடைய பாடத்தில் இந்த ஹதீஸ் வருது. கணவனுக்கும் தனது வரவுப்பில் இருக்கக்கூடிய எத்தீம்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாமா என்ற தலைப்புக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அதே போல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுஸ் ஸகாத்துல உறவினர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாமா அப்படிங்கிற பாடத்துல கொண்டு வராங்க. சஹாபி பெண்மணிகளை பாருங்க, அந்த மாதிரி என்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை, நமது சகோதரிகளை உருவாக்குவோமோ, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த பெண்களை என்று இந்த சமுதாயம் பார்க்குமோ, அன்னைக்கு தாங்க இந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் வெற்றி மிக்க சமுதாயம். தர்மம் கொடுங்க பெண்களே, நான் உங்களை நரகத்தில் அதிகமாக பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க. அன்சாரி பெண்களுக்கெல்லாம் கவலை, என்ன வேணாலும் மறந்து பெண்கள் பயந்து போயிட்டாங்க. என்ன செய்யறது, நரகத்தை விட்டு விடுதலை அடைவதற்கு தர்மம் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப பாருங்க எப்படி தர்மம் கொடுக்கிறது, தேட ஆரம்பிச்சுட்டாங்க வழிகளை. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுக்கிறதுன்னு சொன்னா, வலோ மின் ஹுலியக்குன்ன, உங்களுடைய நகை நட்டுகளை நீங்கள் விற்றாவது தர்மம் கொடுங்க. கவனிக்கிற பாயிண்ட், தர்மம் கொடுங்க. காசு இருந்தா மட்டும் தர்மம் கொடுங்க, காசு வந்தா தர்மம் கொடுக்கணும் இல்ல. தர்மம் கொடுக்கிறதுக்கு காசு வெளியில இருந்து வரலன்னு சொன்னா, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை விற்றாவது நீங்கள் தர்மம் கொடுங்கள். ஒரு பெண்ணை என்னைக்கு தான் அணிந்திருக்கக்கூடிய, அணிந்து பெருமைப்படக்கூடிய, தான் அணிந்த அழகை தேடக்கூடிய அந்த செல்வத்தை, அந்த நகைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுப்பதற்கு வருவாளோ, அப்ப அந்த சமுதாயத்தில் வருவா இருக்காது. அதுக்கு தகுதியானவர்களாக, அந்த தன்மை உடையவர்களாக நம்முடைய மனைவிகளை ஆக்க வேண்டும், நமது பிள்ளைகளை ஆக்க வேண்டும், நமது சகோதரிகளை ஆக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபி பெண்மணிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு இல்லைன்னு சும்மா இருக்க முடியாது, போட்டிருக்கிற நகையாவது விக்கணும், தர்மம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இப்ப எப்படி தர்மத்தை ஆரம்பிக்கிறது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கமான சஹாபி, ஆறாவது ஆளா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இஸ்லாத்தினுடைய பழைய மூத்த சஹாபி. அவங்களுடைய மனைவி பெயர் ஜைனப். இவர் ஏழை ஆடு மேய்க்கிறவர், மனைவி பணக்காரவங்க, செல்வந்தர். எப்படிப்பட்ட பொருத்தம் பாருங்க. இன்னைக்கு யாராவது செய்வீங்களா? செய்வதற்கு தயாரா இருக்கிறோமா? யாரும் தயாரா ஆகணும், தயாரா ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைக்கு குறைஷி குல பெண்ணை மனப்பிடித்து கொடுத்தார்கள். திருமேலியா சமூகம் ஜைனப் பின்த் ஜஹஷ், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஆகுவதற்குண்டான தகுதியே அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு அடிமையை தனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்ட போது அல்லாஹ் சொல்லிட்டானா, நான் குறைஷியா இருந்தா என்ன, அதியா இருந்தா என்ன, அசது குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தா என்ன, இதெல்லாம் சாதாரண குடும்பம் தான். இப்ப நான் சொல்ற குடும்பம்னா அவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது மற்றவர்கள் எல்லாம் குறைசிகள். அந்த குடும்ப பெண்களுடைய தலைவி யாரு? ஜைனப் பின்த் ஜஹஷ். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு அடிமையை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தனது குலப்பெருமையெல்லாம் காலில் போட்டு தூக்கி விரிச்சிட்டு, யாரும் சொல்லலாம் தயார், நீ யார காட்டீங்களோ அந்த அடிமையை நான் ஏற்றுக்கொள்ள தயார். அல்லாஹ் பார்த்தா இப்படிப்பட்ட பெண்ணுக்கு நான் கொடுக்குற அந்த என்ன தெரியுமா? சரி, அங்க ஒரு தலாக்கு நடக்க போது நடக்க வைப்ப நானு, அடுத்து என்னுடைய ஹபீபுக்கு நான் இவர்களை மனைவியாக ஆக்க போறேன். அது யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்? அரசுக்கு மேல இருந்து அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். மத்தவங்க யாரும் கல்யாணம் பண்ணல, பெண் பேசுறான் அல்லாஹ், மனமுடித்து வைக்கிறான் அல்லாஹ். நான் அல்ல தியாகத்தை முதல்ல பாக்குறான், தியாகத்தை கொண்டு வா, எனக்கு பணியக்கூடிய தன்மையை முதல்ல கொண்டு வா, அப்புறம் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு நீ வார். அப்ப தேனபிரதி இல்லாம பெரிய பணக்காரங்க, செல்வம், நிறைய நகை நட்டு இருக்குது, வசதியா இருக்கிறாங்க. கணவனா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜிஹாத், எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போக சொல்றாங்களோ குர்ஆன் கற்றுக் கொடுக்கறதுல முக்கியமான சஹாபில இவங்க ஒருத்தங்க. குர்ஆனுடைய மிகப்பெரிய திறமை பெற்றவர், குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதுல ஓதுறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரையும் குர்ஆன் ஓது சொல்லி கேட்பாங்க, அழுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓதுவது போன்று நீங்கள் ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை புகழ்ந்திருக்கிறார்கள். இவருக்கு பெயரே சாஹிபு ஸ்திவா. ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக் யார் கையில இருக்குன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கையில இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு யார் கையில இருக்குன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கையில இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒழு செய்யற லோட்டா யார் கையில இருக்குன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கையில இருக்கும். ராத்திரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சேவைக்கு வெளியே போவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் லோட்டா தூக்கிட்டு போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிழலாக இருந்தது சம்பாதிக்கிறது, அதற்குண்டான தேவைகளை எல்லாம் மறந்து ரசூலுல்லாஹ்வின் அன்பிலே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஏழை. சம்பாதிக்க முடியாதனால ஏழை ஆகல, சம்பாதிக்கிறதுக்கு திறமை கிடையாது அதனால ஏழையாக, மார்க்கத்திற்காக, ஹபீபுக்காக, தனது தூதருக்காக தன்னை அர்ப்பணம் செய்ததால சம்பாதிக்க முடியல. அப்ப ஜெயனம் போடுறாங்க, கதவுல வந்து நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கதவு வாசல். சஹாபி பெண்மணி சொல்றாங்க, ரசூலுல்லா மேல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் போட்டுப்பட்டிருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும், கண்ணியம். ஆனா கிட்டக்க பழகிட்டு அவங்களை விட நெருக்கமானவங்க யாரும் இருக்க முடியாது. நாங்க நேரா போய் கேட்கறதுக்கு பயந்துகிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே நின்னேன். அந்த நேரத்துல பார்த்தா இன்னொரு பெண்ணும் அங்கே வருகிறாள், அன்சாரி பெண். அவர்கிட்ட கேக்குறேன், நீங்க ஏமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நேற்று சொன்னாங்களே, நகைகளை விற்றாவது தர்மம் கொடுங்கள் என்று சொல்லி. இப்ப தர்மத்தை யாருக்கு கொடுக்கிறது? என்னுடைய கணவனார் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு நான் கொடுக்கலாமா அந்த தர்மத்தை என்று கேட்க நான் வந்திருக்கிறேன். ஜெயலவர் சொன்னாங்க, அதைத்தான் நானும் கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த பணியாளர் வர்றாங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இது மனைவி ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு மசூத் கிட்ட சொல்றாங்க, கணவனாரே நேற்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் பெருநாள்ல உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுக்க சொன்னாங்க, நான் போய் ஊருக்கு போய் தர்மம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே ஏழையா இருக்கிறீங்க, உங்களுடைய முந்தைய மனைவியினுடைய குழந்தைகள் என்னுடைய வளர்ப்புல இருக்கிறாங்க, பாருங்க இன்னைக்கு அந்த சமுதாயம் தாங்கிக்குமா? நீங்க உங்க பொம்பளை பிள்ளைக்கு ஒத்துப்பீங்களா? உங்க சகோதரிக்கு ஒத்துப்பீங்களா? உங்களுடைய முந்தைய மனைவியினுடைய பிள்ளைகள் எத்தியமா இருக்கிறாங்க, என்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கிறேன், அவங்க எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க, நான் எங்க போய் ஊர்ல கொடுக்கறது? அந்த தர்மத்தை உங்களுக்கு கொடுத்தா அது தர்மமாக ஆயிடுமா? அது தர்மத்துல கணக்கிடப்படுமா? நீங்க போய் கொஞ்சம் கேட்டு வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்துல்லா மசூத் சொல்றாங்க, இந்த உங்களுக்கு நான் வரல, நீரே போய் கேட்டுக்க, நீரே போய், நான் எனக்கு சலுகையை தேர்ந்த மாதிரி ஆயிடும், பயமா இருக்கு, நீரே போய் கேட்டுக்க. அப்பர் ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா தனது ஹிஜாப் அணிஞ்சுட்டு அவங்களே நேரம் வந்துட்டாங்க. அதாவது முன்னாடி நடந்த சம்பவம். அதற்கு பிலால் வந்த உடனே பிலால் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க கேளுங்க, ஆனா நாங்க யாருன்னு சொல்லிடாதீங்க, எப்படி தங்களை நன்மையிலே மறைத்துக் கொள்கிறார்கள் பாருங்க. ஆனா அந்த பிலால் உள்ளார போனவன ரசூலுல்லாஹ் கேட்டவன மறைக்க முடியவே இல்லை. நம்முடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெயனப். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி அவர்கள் தனது கணவனுக்கும் கணவனுடைய பிள்ளைகளுக்கும் செலவு செய்தால் இரண்டு நன்மை கிடைக்கும். ஒன்று உறவுகளை அஜ்ருல் கராபா, உறவுகளை சேர்த்துக் கொண்ட நன்மை, அஜ்ருஸ் சதகா, தர்மம் செய்த நன்மை. எப்படிப்பட்ட வாசலை நமக்கு திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க இந்த பெண்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் உயர்ந்த தகுதிகளை நன்மைகளை வழங்குவானாக. அப்ப ஒரு பெண் தனது கணவன் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது, சிரமத்திலே இருக்கும் பொழுது, தனது கணவனுடன் அந்த சிரமத்தை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவளாக, தன்னிடத்திலே வசதி இருந்தால் அதை கணவனுக்கும் கணவனுடைய உறவினர்களுக்கும் கொடுத்து அந்த சிரமங்களிலே அவர்களுக்கு உதவி செய்பவளாக இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பெண் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, ஒரு முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்குவதற்குண்டான ஒழுக்கங்கள் பண்புகளிலே ஒன்று. என்ன அப்பதான் அந்த கணவன் ஹலாலிலே அவன் இருப்பான். இல்லை என்று சொன்னால் ஏழ்மையிலே, நிர்பந்தத்திலே, ஹராமிலே, தவறிலே சென்று விடுவதற்கு, அல்லது வேறு விதமான தீய செயல்களிலே அவன் சிக்கிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல தன்புறத்திலிருந்து கணவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை பற்றி கணக்கு போட வேண்டியதில்லை, எண்ணி பார்க்க வேண்டியதில்லை. கணவன் புறத்திலிருந்து எது கிடைக்கிறதோ அது குறைவாக இருந்தாலும் அதற்கு நன்றி செலுத்தியவராக, திருப்தி கொண்டவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றி கெட்ட பெண் என்ற தன்மை வந்துவிடும், என்ற பெயர் அவளுக்கு வந்துவிடக்கூடாது. கணவனுடைய நன்மையை மறத்தல், நன்றி கெட்டத்தனமாக நடத்தல், ஏசுதல் கணவனை, எங்கெங்க நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க, நீங்க என்னங்க கொடுத்து கிழிச்சிட்டீங்க, எனக்கு எனக்கு ஒரு ஊடு வாங்கி வச்சீங்களா, நாயத்தை சேர்த்து வச்சீங்களா, என் பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சீங்க, அந்த வார்த்தை அல்லாஹுவை மறுமையை நம்பிய ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்திலிருந்து வந்துவிடக் கூடாது. முன்னாடி சொன்னது இருக்கிறத கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப சொல்றது கணவனிடத்திலிருந்து கிடைக்காத நேரத்தில் வாயை நாவை நீட்டி விடக் கூடாது. நீங்க அந்த நாவை நீட்டினீர்கள் என்று சொன்னா நீங்க நினைச்சிடாதீங்க இதோட இந்த உலகத்தோட அந்த பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, பதிவு செய்யப்பட்ட நாளை மறுமையில நரகம் தள்ளப்படுவதற்கு இந்த பேச்சு காரணமா போயிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹ் புகாரியினுடைய இந்த ஹதீஸ் கிதாபுல் ஜகாத்ல வருது, நாளை நான் பார்த்தேன் பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதை. என்ன காரணம்? பெண்கள் கேட்கிறாங்க, யார சொல்லல்லா என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஃபுர்ன வஸுத்ர்ன, நீங்கள் மறுக்கிறீர்கள், நீங்கள் சாபத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். அப்ப சஹாபி பெண்மணிகள் கேட்டாங்க, யார சொல்லல்லா, அல்லாஹ்வை
மறுக்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது இல்லை, கணவனுடைய உபகாரத்தை மறுக்கிறீர்கள், கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள், கணவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள், காலமெல்லாம் நன்மை செய்து சொல்லக்கூடிய வார்த்தை லவ் காலமெல்லாம் அவளுக்கு நன்மை செய்து கடைசியில ஒரு விஷயத்துல அவளுடைய மனம் திருப்திப்படாத அளவுக்கு நடந்துச்சு, நான் உன்னிடத்துல வாழ்ந்து எதை பார்த்தேன் என்று அவள் சொல்லிவிடுகிறார். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மாதிரியான விஷயம் ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு முஸ்லீம் பெண்ணிடத்திலே இருக்கக்கூடாது. கணவனுடைய சுக துக்கங்களிலே அந்த பெண் பங்கு கொள்ள வேண்டும். தன்னுடைய கவலையை மறைத்து தனது கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சம்பவம் என்ன, ஆதாரம் என்ன? இதே சஹி முஸ்லிம்ல உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு இஷாராவா சொல்லிடுறாங்க, உம்மு சுலைம் உடைய குழந்தை மரணிச்சிடுறாங்க. கேள்விப்பட்டீங்களா முன்னாடி? எவ்வளவு பெரிய விஷயம், பிறந்த குழந்தை மூத்தா போயிடுது, வெளியிலிருந்து கணவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜிஹாதுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹோட உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு வர்றாரு, இந்த நேரத்துல திடீர்னு அவரை சொல்லி அவர் என்னென்ன ஏக்கங்களை தாங்கிக் கொண்டு என்னென்ன ஆசைகளை தாங்கிக் கொண்டு வர்றாரோ, தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். ஒரு பெண் தனது கணவனுக்கு அலங்கரித்துக் கொள்வதில் மிக அழகிய முறையில் அலங்கரித்துக் கொள்கிறார். அந்த அலங்காரத்தை பார்த்தால் கணவன் அந்த பெண்ணுடனே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அளவிற்கு அலங்கரித்துக் கொள்கிறார். கணவன் தனது ஆசையை பூர்த்தி செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்து விட்ட பொழுது கேட்கிறார், ஒரு குடும்பத்தார் உங்களிடத்தே ஒரு பொருளை நம்பிக்கையாக ஒப்படைக்கிறார்கள், பிறகு அந்த பொருளை கேட்கிறார்கள், நீங்கள் கொடுத்து விடுவீர்களா? கணவர் சொல்கிறார், நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுது சொல்கிறார் உம்மு சுலைம், உமது குழந்தையை அல்லாஹ்விடத்தில் நன்மையாக நீ கருதிக்கொள். என்ன வார்த்தை பாருங்க, அபு தல்ஹா பயந்து போயிறார், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய், நான் தவறு செய்து விட்டேனோ, எனது குழந்தை மரணித்திருக்கும் நிலையில் நான் உள்ளே அனுபவித்து விட்டேனே, நான் ரசூலுல்லாவிடத்திலே இதற்குண்டான தீர்வை கேட்காதவரை நான் அமைதி பெற மாட்டேன். நேரா ரசூலுல்லாவுடைய பதில் செய்து போறாங்க, யார் ரசூலுல்லா இந்த மாதிரி நடந்துருச்சு சந்ததிகளிலே மதீனாவின் மார்க்க அறிஞர்கள் 7 பேர்களை அல்லாஹ் உருவாக்குகின்றார். குர்ஆனை மரணம் செய்த ஹதீஸ்களை தாங்கிய அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் தருகிறார். ஒரு பெண்ணு தன்னுடைய கவலையை மறைத்து தனது கணவனுடைய மகிழ்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பினுடைய பிரதிபலன் என்ன? அல்லாஹு தஆலா மார்க்க அறிஞர்களுடைய தாயாக அவர்களை மாற்றுகிறார். நிறைய சம்பவம் கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்க கணவனுக்கும் தனக்கும் இடையில் உண்டான உறவை முஸ்லிம் பெண் அசிங்கப்படுத்திவிடக்கூடாது, வெளிப்படுத்திவிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உண்டான எல்லா விதமான பேச்சுகளும் ரகசியமாக காக்கப்பட வேண்டியவை. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய மனைவியின் நபியுடைய மனைவியின் மூலமாக ஒரு சிலரின் மூலமாக நடந்துவிட்ட இந்த தவறை அல்லாஹ் கண்டிக்கின்றான். அவர்கள் வெளிப்படுத்தியது குற்றம் என்று சொல்கிறார், அதற்காக அவர்கள் தௌபா கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி தௌபா கேட்கவில்லை என்றால் நபியே நீங்கள் அவர்களை தலாக்கு விட்டுவிட்டு வேறு பெண்களை நான் உங்களுக்கு மனமுடித்து வைக்கிறேன் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவிற்கு குற்றம் கணவன் தன்னிடத்தில் சொல்லக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துவது, அதிலும் தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்துவது ரொம்ப மோசமான குற்றம். தனது சகோதரிகளாக இருக்கட்டும், தனது சோழிகளாக இருக்கட்டும், அவர்களிடத்திலே ஒரு பெண் தனது கணவனுடைய ரகசியங்களை தனது கணவனுடன் தான் நடந்து கொள்ளக்கூடிய அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவது மிக மோசமான குற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் நிக்காஹுடைய பாடத்தில் பெண் கணவனின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது கூடாது, தடை செய்யப்பட்டது என்ற பாடத்துக்கு கீழே தலைப்பு கீழே வருது. இன்னமின் ஷர்ரின் நாஸ் இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா அர் ரஜுல் யஃப்தி இலா இம்ராஅத்திஹி வ தஃப்தி இலைஹி தும்ம யன்ஸுர் அஹதுஹுமா ஸர்ர ஸாஹிபிஹி. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் ரொம்ப மோசமானவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? தனது
ரொம்ப மோசமானவர்கள் ஒரு கூட்டம். யார் அவங்க? கணவன் மனைவி. ரெண்டு பேரும் சேர்ந்ததற்கு பிறகு இவர் அவரை பற்றி சொல்கின்றார், அவர் இவரை பற்றி சொல்கின்றார். இவங்க யாரு? அல்லாவிடத்துல ரொம்ப மோசமான தரம் கெட்டவர்கள். அடுத்து மார்க்க விஷயங்களையும் சரி, மற்ற உலக விஷயங்களையும் சரி, கணவனுடைய பிரச்சனைகள் என்ன என்று ஆராய்ந்து அதற்கு நல்ல யோசனை சொல்லக்கூடியவராக பெண் இருக்க வேண்டும். நீ எப்படியோ போ, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு மாசம் மாசம் காசு வருதா, அதை பார்ப்பவள் முஸ்லிம் பெண்மணி அல்ல, அதை பார்ப்பவள் இந்த உம்மத்தை சேர்ந்தவள் அல்ல. ரொம்ப அழகான உதாரணம் உம்மு சலமாவுடைய உதாரணம். சம்பவம் என்ன உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லா ஹுதைபியாவுக்கு போறாங்க, மக்காவுக்கு போகும்போது ஹுதைபியாவில தடுக்கப்படுறாங்க. அங்க காபிர்கள் உள்ளார விடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்குது, வசனம் இறங்குது, கடைசியில உம்ராவ அங்கேயே முடிக்கணுங்கிற நிர்பந்தம். சஹாபாக்கள் யாருமே செய்யறதுக்கு தயாரில்லை. என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் கவலையா இருக்காங்க. இந்த நேரத்தில் உம்மு சலமா பாக்குறாங்க, அழகான யோசனை சொல்றாங்க. ரொம்ப பேர் சொல்றாங்க பாருங்க, பெண்கள் சொல்ற யோசனையை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த பதில் இருக்கு. உம்மு சலமா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லா கவலையா இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? நீங்க சொல்லி சஹாபாக்கள் கேட்கல, இஹ்ராம தலைய சொல்றீங்க, குர்பானிய அறுக்க சொல்றீங்க, மொட்டாடிக்க சொல்றீங்க, யாருமே தயார் இல்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முடி இறக்குபவரை நீங்கள் அழையுங்கள், நீங்கள் முதலிலே மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள், நீங்க முதல்ல உங்க குர்பானியை கொடுங்க, அப்புறம் நடக்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகான யோசனை. உடனே தனது முடி வெட்டுபவரை கூப்பிட்டாங்க, எனக்கு மொட்டடிப்பா, மொட்டடிச்சாச்சு. தன்னுடைய குர்பானி ஒட்டகத்தை வரவழைச்சாங்க, ரசூலுல்லாஹ் தனது கையால அறுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கடைசியில பார்த்தா சஹாபாக்கள் ஒருத்தர் தலையை பிடிச்சி ஒருத்தர் உங்களை இழுக்கிறாரு இழுக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல பார்த்தா எல்லாமே மொட்டை தலையா போச்சு. சுபானல்லாஹ், எல்லா குர்பானியும் அங்க அறுக்கப்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அருங்க மொட்டடிச்சுங்க, அருங்க மொட்டடிச்சுங்க. கவலையில யாருமே தயார் இல்ல. ரசூலுல்லாஹ் அடிச்ச உடனே அவ்வளவு தான் வேற வழியே, எந்த அளவுக்கு அங்க சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, மொட்டை அடிக்கிற வேகத்தை பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு வர போல இருக்கு. அப்படி அவர்களை செய்து கொண்டார்கள். இந்த நன்மை இந்த உம்மத்துக்கு எங்க கிடைச்சிச்சு? இந்த பிரச்சனை யாரு தீர்வு சொன்னாங்க? யாரு? உம்மு சலமா. அந்த மாதிரி பெண் தனது கணவனுடைய மார்க்க விஷயங்களிலும் தனது உலக விஷயங்களிலும் கணவனுக்கு யோசனை செய்ய சொல்லக்கூடியவளாக, உறுதுணையாக நிற்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரே ரெண்டு வரிகள்ல இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பண்பு சொல்றாங்க. மக்கள் மறுத்தார்கள், ஹதீஜா ஏற்றுக்கொண்டார். மக்கள் பொய் என்று சொன்னார்கள் நபியை, ஹதீஜா உண்மை என்று சொன்னார். மக்கள் தனது செல்வங்களை நபிக்கு கொடுக்காமல் சுருக்கிக் கொண்டார்கள், தடுத்துக் கொண்டார்கள், ஹதீஜா வாரி வாரி வழங்கினார். இதுக்கு என்ன கிடைச்சிச்சு ரிவார்டு அவங்களுக்கு? சஹி உல் புகாரியில, சஹி முஸ்லீம்ல நபிமார் சஹாபாக்களுடைய சிறப்பு என்ற பாடத்துல, ஹதீஜாவுடைய சிறப்பு என்ற பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க இமாம் புகாரி இமாம் முஸ்லீம். அல்லாஹ் ஜிப்ரீல இறக்கி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொல்கிறான். யாரை இருக்கீங்க? ஜிப்ரீல இறக்கி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொல்கிறான் ஜிப்ரீல். இப்ப போங்க ரசூலுல்லா இடத்துல, இந்த பாருங்க ஹதீஜா ரசூலுல்லாவுக்காக உணவு செய்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நான் அவர்களுக்கு சலாம் சொல்லியதாக. அல்லாவின் தூதரே, ஹதீஜா இதோ வரப்போகிறார், கையில் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய சலாமையும் என்னுடைய சலாமையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய சலாத்துல சேர்த்து ஜிப்ரீல் தனது சலாமையும் சேர்த்து சொல்லுகிறார். அப்புறம் என்ன அடுத்து சொல்லுங்க? சொர்க்கத்தில் அங்கே ஒரு வீடு அவர்களுக்காக கட்டப்பட்டு விட்டது, அதிலே கவலை இல்லை, அதிலே களைப்பு கிடையாது, அதிலே சுத்தம் கிடையாது. இந்த அழகிய பண்பாட்டை, அழகிய ஒழுக்கத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய சமுதாய பெண்களுக்காக விட்டு சென்றார்கள். ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், தனது கணவனுக்கு இப்படி உறுதுணையாக இருப்பவளாக, அவர்களுடைய மார்க்க பணிகளுக்கு, அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அந்த பெண்ணுக்கு, அந்த கணவனுக்கு உதவி செய்யக்கூடியவளாக மாற வேண்டும். தனது யோசனை எது தன்னிடத்தில் இருக்கிறதோ அதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. எந்த ஒரு நன்மையை தனது கணவனுக்கு கொடுக்க முடியுமோ அதிலே அவள் முயற்சி செய்ய வேண்டும். சரி, சில சமயங்கள்ல இப்படி இருக்கும், கணவனிட உலகத்திலே மார்க்கெட்டில் ஈடுபாட்டில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். ஆனா பெண்ணு பார்த்துக்கிட்டு தான் மட்டும் வழங்க செஞ்சுட்டு இருக்கலாமா? கூடாது. தனது கணவனை மார்க்க வழிபாடுகளிலே மார்க்க கடமைகளிலே தனது கணவன் அலட்சியம் செய்வதை பார்த்தால் அதுல பெண்ணு வந்து ஈடுபடுத்தணும். அவள் இரவிலே எழுந்து தொழுகிறாள், கணவன் தூங்குகிறான், அந்த கணவனையும் எழுப்புகிறாள். கணவன் எழும்புல எந்திரிக்கிற தண்ணீர் எடுத்து அந்த கணவனுடைய முகத்திலே தெளித்து எழுப்புகிறாள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு உதாரணமாக சொல்கின்றார்கள்? தனது கணவனுக்கு மார்க்க பற்றிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், இறை வழிபாட்டிலே பற்றை ஏற்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி பெண் அமைவதுதான் இந்த உலகத்திலே நமக்கு ஈடேற்றம், நமக்கு நர்பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணுடைய நர்பாக்கியத்திற்கு மூன்று தேவை, ஒரு ஆணுடைய துர்பாக்கியத்திற்கு மூன்று தான். நர்பாக்கியம் எதன் மூலமாக? நல்ல மனைவி அமைவதன் மூலமாக, ஒரு நல்ல இருப்பிடம் அமைவதன் மூலமாக, ஒரு நல்ல வாகனம் அமைவதன் மூலமாக. ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய துர்பாக்கியம் மூன்றின் மூலமாக, கெட்ட பெண்ணின் மூலமாக. இருப்பிடம் முறையாக அமையவில்லை என்றால், தனது வாகனம் முறையாக அமையவில்லை என்றால், இதெல்லாம் ஒரு ஒரு மனிதனுடைய துர்பாக்கிய சக்காவா, அந்த ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்கு உண்டான அடையாளங்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பெண்களைத்தான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ரசூல் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பெண்களின் மூலமாகத்தான் உண்மையான முஸ்லிம் செயல் வீரர்களை, ஒழுக்க சீலர்களை உருவாக்க முடியும். அவர்கள் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். இந்த குர்ஆனை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் துஆ செய்வோமாக, முயற்சி செய்வோமாக, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த தர்பியாவை, இந்த ஒழுக்கத்தை கொடுப்போமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அடுத்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, குறிப்பிட்டு தனித்தனி ஒழுக்கங்கள், பிள்ளைகளை இப்படி பராமரியுங்கள், இப்படி வளருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பேசியதை விட கேட்டதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு, எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வ அஸ்தஃஃபி அன்னி வ அன்கும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.